Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanuja Daya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminata Samarambham Nata Yamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yonityamachyuta Padam Bhuja Yugma Rugma Vyamohata Statitarani Trinayamene Asmad Gurur Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Charanau Sharanam Pravatye Mata Pita Yuvataya Stanaya Vibhutihi Sarvam Yadeva Niyamena Madanvayanam Adhyasya Nakulapadir Vakulabhiramam Sadangri Yukalam Pranamami Murdhna Bhutam Sharascha Mahadavaya Bhaktanata Sri Bhakti Sara Kulasekara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Mishran Smat Parangu Samunim Pranhatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Ti Paramanandam Krishnam Vande Jagadgurum பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம். நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஓடி ஓடி பல் பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டேன். கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பமேகினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனை. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்கனையோ அன்னை நீகாள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீ ஜெய். ஜெய் போலோ ஹிந்து மாதா கீ ஜெய். போலோ பாரத் மாதா கீ. புண்ணியமான ஒரு தேசத்துல வாழ்க்கை கிடைச்சுடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக சொல்றோம் இல்லையா, ஒருத்தன் நல்ல இடத்துல வாக்கப்பட்டாச்சுன்னா அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவளுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோமே, அது போல பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே அப்படின்னு பகவான் கீதையில அருளி செய்கிறார். பல கோடி ஜென்மா கழிச்சுதான் என்னிடத்துல சரணாகதி செய்கின்றான் அப்படின்றான். அதனாலதான் பாரத தேசம் கிடைக்கிறதுக்கும் பல கோடி ஜென்மாவும் சும்மாதான் கிடைச்சுடாது. இந்திரலோகம் கூட ஈஸியா கிடைச்சிடும். கொஞ்சம் புண்ணியம் பண்ணல வச்சுக்கோங்களேன், இந்திரலோகத்துக்கு போகலாம், ரம்பா மேனக்கா ஊர்வசி திலோத்தம டான்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், அப்புறம் திருப்பி கீழே விழுந்துடலாம். க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகே விஷந்தி அப்படின்னு இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பாரத தேசம் விசேஷம். ஏன் அப்படின்னா பகவானே லீல பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணான், இந்த தேசத்துலதான் அவதாரம் பண்றான். மத்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமம் பலராமம் கிருஷ்ணம் கல்கி இதெல்லாதபடி எத்தனையோ அவதாரங்கள், எத்தனையோ மகாத்மாக்கள், இவெல்லாம் அவதாரம் பண்ண ஒரு தேசம் நம்முடையது. இந்த தேசத்துல என்னைக்குமே ஆச்சாரிய புருஷா இருந்துட்டே இருக்கா, என்னைக்குமே யாராவது ஒரு மகாத்மா இந்த ஜீவர்களுக்கு வழி காட்டிகிட்டே இருக்கா. இதுதான் ஒரு குக்கிராமத்துக்கு போனோம்னா கூட யாரோ ஒரு மகாத்மா அவதாரம் பண்ணியிருப்பார். அவ்வளவு வசதியான ஒரு தேசம் இது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. இப்ப நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனோம்னா நம்ம கேட்கவே வேண்டாம், தானாகவே அந்த சில்னஸ் நம்ம மேலப்படும், அந்த குளிர்ச்சி. அங்கே போயாச்சுன்னா போதும் அந்த குளிர்ச்சி வந்துடும். ஐயோ எனக்கு குளிர்ச்சி வேணுமே அப்படின்னு நம்ம வீட்டில் ஏசி போட்டு உட்கார மாதிரி கிடையாது, ஊருக்கே ஏசி போட்டுருக்கு. அப்ப அது போல இந்த பாரத தேசம் வந்துட்டோம், இங்க பிறந்துட்டோம், இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே தானாகவே பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெய்லி எப்படியாவது நம்ம காதுல வந்து விழுந்து பேப்பர்லாம் கூட ஸ்பீக்கிங் ட்ரீ மாதிரிலாம் நிறைய வருது பாருங்க. நீங்க எதோ வேணா எடுத்துக்கோங்களே, ஆன்மீக மலர் ஏதான ஒண்ணு, எத்தனை புஸ்தகங்கள் வருது, எத்தனை ஸ்லோகங்கள். நிஜமாவே ஸ்லோகங்களை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்லக்கூட முடியாது. வேதங்களே நிறைய இருக்கு, உபநிஷதங்கள் அவ்வளவு குட்டி கிடக்கு. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான நீங்காத செல்வம் நிறைந்த ஒரு தேசத்துல நாம் இருக்கோம். கர்ப்பவதியா இருக்காளா உன்னை கர்ப்பரக்ஷாம்பிகை ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவோம். இல்ல இல்ல இல்ல, வியாதியா இருக்கின்ற ஸ்லோகம் சொல்லு. எல்லாத்துக்கும் ஸ்லோகம் இருக்கு, கோவில் இருக்கு, இல்லாதது ஒண்ணுமில்லை. மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும்
அள்ள அள்ள குறையாமல் கொட்டி கிடக்கும்படியான ஒரு தேசம். அள்ளறதுக்கு தான் ஆளுங்க, கொட்டி கிடக்கு. நவநிதியங்களும் கொட்டி கிடக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் துக்கம் எதான வர்றது, கவலை எதான வர்றது, பயம் எதான வர்றதுன்னா, இல்ல நான் பாரத பூமியில இருக்கேன், ஏதோ ஒரு மகாத்மாவுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கும், நிச்சயமா என் வாழ்க்கை நன்னா இருக்கும் அப்படின்னு தைரியமா நீங்க நிம்மதியா இருக்கலாம். நீங்க வேற எதுவும் யோசிக்கவே வேணாம். கடமைகளை பண்ணிட்டு வாங்கும், நாம ஜபம் பண்ணிட்டு வாங்கும். உங்களுக்கு சத்தையே இல்லைனாலும் நாம ஜபம் பண்ணுங்க. பாகவதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு. இப்ப டிவி வரைக்கும் மகாபாரதம் வருது, ஒண்ணும் இருந்தாலும் பார்க்கணும். எத்தனையோ தடவை மகாபாரதம் வந்தாச்சு, திரும்பி மீண்டும் மகாபாரதம்னா டிவிக்காரன் கூட தள்ள முடியல. பார்த்தேல நம்முடைய இதிகாச புராணங்களை தள்ள முடியலையா? நன்னா தான் இருக்கு பாக்கிறதுக்கு. அனிமேஷன்ல கூட கிருஷ்ணா வந்தாச்சு, கிருஷ்ணன் இப்படிதான் வரணும் இல்லை, அனிமேஷன் வரைக்கும் வந்தாச்சு, ஹனுமான் வந்துட்டார். எந்த எல்லைக்கு போனாலும் அந்த எல்லையில வாட்ஸ்அப்பா உடனே ஹிந்து தர்மத்துடைய சத்சங்கம் சத் விஷயங்கள் தானா வந்துட்டு இருக்கும். பஞ்சாங்கம் எல்லாம் இப்ப வாட்ஸ்அப்ல டெய்லி வருது. நீ என்ன கிழமை, என்ன நாள், எத்தனை மணிக்கு சூரியோதயம், ராகுகாலம் எத்தனை மணிக்கு, பஞ்சாங்கம்லாம் புக் வாங்கி திரட்டவே வேண்டாம். மொபைல் ஆன் பண்ணாலே ஆப் எல்லாம் வந்துருக்கு, ஆண்ட்ராய்டு ஆப் எல்லாம் வந்தாச்சு. ஜம்முன்னு உட்காந்துட்டு பஞ்சாங்கத்தை என்னன்னு பார்க்கலாம். அப்ப இவ்வளவு தூரம் எத்தனை அட்வான்ஸ்டா சயின்ஸ் போனாலும் அதை விட தாண்டி ஒரு படியில போய் நிக்கிறது சனாதனமான ஹிந்து தர்மம். அப்ப ஒரு தர்மம் இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களா இவ்வளவு விஷயங்கள் இத்தனை காலங்களை கடந்து ஜெயிச்சுட்டே இருக்கு அப்படின்னா அப்பவே தெரிய வேண்டாமா இந்த தர்மம் இவ்வளவு சத்தியம். சத்தியம் இல்லாத ஒரு மதம் ரொம்ப நாள் இழுத்துன்னு போக முடியாது, ஒரு எல்லைக்கு மேல அதை பரப்ப முடியாது. இது பரப்புறதுக்குன்னு ஆளும் கிடையாது, அதானே அதிசயம். இதை நான் இந்து தர்மத்தை பரப்புறேன் அப்படின்னு யாரும் கிளம்புறதே கிடையாது. அவாவா அனுபவிக்கிறத சொல்றோம். அவாவாளுடைய ஆச்சரியமான அந்த கிரகிச்சின்ற விஷயங்களை பேசுறோம். நான் ஹிந்து தர்மத்தை பரப்ப போகிறேன் அப்படின்னு யாருமே கிளம்பல. ராமானுஜரோ, சங்கரரோ, மத்வரோ, சைத்தன்ய மகாபிரபுவோ, விவேகானந்தரோ, விவேகானந்தர் ஃபாரின் போனார், ஹிந்து தர்மத்தை பரப்புறதுக்காக போகல. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மனசமாதானம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஹிந்து தர்மம் தான் வழின்னு காட்டி கொடுக்க போனார். எங்க தர்மம் வசத்தின்னு அங்க போய் நிரூபணம் பண்றதுக்கு போகவே இல்லை. ஐயோ இந்த ஜனங்கள் இப்படி இருக்காளே, இவர்களுக்கு சத்வழி காட்டுவோம். அவ்வளவு வசதி நம்முடைய தர்மம். இந்த பாரதேசனுடைய எந்த ஒரு குக்கிராமத்துக்கு நீங்க போனேனாலும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பத்தமடை, பத்தமடை விஷயம் நமக்கு பாய்தான் ஞாபகம் வரும். நம்ம ஊர்க்காரர்களுக்கு பல பேருக்கு பத்தமடைன்னா தெரியவே தெரியாது, திருநெல்வேலிக்காராக தெரிஞ்சிருக்கும். ஆனா ரிஷிகேஷ்ல போய் சிவானந்தா அப்படின்னா ஹா அப்படின்பா. ரிஷிகேஷ்ல வந்து மும்மூர்த்திகள்னு உண்டு. அவன் மூணு பேர் தான் முக்கியமானவர்கள், முக்கியமான சன்னியாசிகள் 1950கள் அந்த டைம்ல எல்லாம். அது ரிஷிகே அவ்வளவு அழகானவர் நம்ம சிவானந்தா. ஆனா அவரோட ஊர் இந்த பத்தமடைக்குன்னு ஒரு குக்கிராமம். இந்த பத்தமடையிலேருந்து அங்க அவ்வளவு தூரம் இமயமலையில உட்காந்துண்டு எத்தனையோ பேர் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து அனுகிரகம் வாங்கிட்டா. ஆனா அது கிளம்பினது இங்கேருந்து பத்தமடை. இன்னொரு குக்கிராமம் தான், நமக்கு தெரியுமே பத்தமடை எத்தனை தூரம் இருக்கு, எத்தனை பெருசு. அப்ப இங்க ஒரு சின்ன குக்கிராமம் கூட பெரியதான பகவத் விஷயங்களை பேசும். அவ்வளவு சிரேஷ்டம் பரணூர், கிருஷ்ணபிரேமி அண்ணாவோட கிராமம். நான் போயிருக்கேன் ஒரே ஒரு அசந்து பேருக்கு, இன்னொன்று ஒரு கிராமம். ஆனா ஏகாதசிக்கு போய் பார்த்தோம்னா அத்தனை கார் நிக்கிறது, அத்தனை பேர் வரா, நிக்கிறது கூட இடம் இல்லை. அண்ணா உபன்யாசம் பண்ணும்போது இதனோடு ஹரிபேரி பலனூர் கிராமமே தெரியாது, அதுக்குன்னு ஒரு இடம் இஞ்சி பண்ண அஞ்சு தெரு இருக்குமான கூட எனக்கு தெரியும். நான் போய் பார்த்துருக்கேன், அசந்து பேருக்கு இத்தனோண்டு. திருக்கோவலூர் இத்தனோண்டு ஒரு சின்ன கிராமம். எத்தனை ஆச்சரியம், ஞானானந்தகிரி மகராஜ் இத்தனோண்டு இடம், கோவிந்தபுரம் இத்தனோண்டு. அதுல ஆச்சரியமா பகவன் நாம போதேந்திரா ஸ்ரீதர் ஐயாவாளுடைய இது ஆச்சரியமா, விட்டல்தாஸ் மகாராஜுடைய அவ்வளோ பெரிய பாண்டவன் கோவில். அந்த ஊருக்கும் கோவிலுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த சைஸுக்கும் அந்த கோவிலுக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமா மாசிவா அத்தனை பெரிய கோசாலையை வச்சுண்டு. இதுதான் இந்த தேசம். நீங்க எந்த மூலைக்கு வேணா இப்போ அங்கோட சைத்தன்ய குடீரம், முரளிதர சுவாமிஜியோட சைத்தன்ய குடீரம், அங்க புருஷோத்தம மாசத்துக்கு அண்ணா உட்காந்து ஒரு மாசம் பன்னியாசம் பண்றாரு கிருஷ்ணபிரமி அண்ணா. இத்தனோண்டு கிராமம், அதை கேட்கறதுக்கு அத்தனை ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜனங்கள் எங்கெந்தெல்லாமோ வர. இத்தனோண்டு கிராமம் மேப்ல தேடினா கூட கிடைக்குமான்னு தெரியாது இந்த இடங்கள்லாம். ஆனா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பாகவத விஷயம் ராமாயண விஷயம் இந்த தேசத்துல குறையில்லாமல் நடந்துட்டு, இதுதான் இந்த தேசத்தினுடைய மகிமை. 365 நாளும் இங்க சப்தாகம் உண்டு. திருவனந்தபுரத்துல போனோம் அப்படின்னா அபேதானந்த ஆசிரமம் பல வருஷமா அகண்ட நாமஜபம் 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பா நடந்துட்டு இருக்கு. விளக்க சுத்தி 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 என்ன இல்லை. இப்படிலாம் ஒரு தேசத்துல இப்படியெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் காட்டுறது, இத்தனை விஷயங்கள் காட்டுறது ஒரு தேசத்துல ஒண்ணும் கிடையாது. நீங்க அமெரிக்கா போங்கோ, ஐரோப்பா போங்கோ, ரஷ்யா போங்கோ, நிறைய காட்டுவாங்க ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் அது இதுன்னு காட்டுவாங்க. ஆனா பக்தியிலே கிளச்சி கிடக்கும்படியான ஒரு பக்த தேசம் நம்முடையது. அதனால சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. நான் இந்தியனா இருக்கேன், நான் சிந்துவா இருக்கேன், பாரதவாசி அப்படின்னு மென்ஷன் மட்டும் நில்லுங்க. 30 கோடி தேவர்கள் இருக்கார்கள். அப்பேற்பட்ட ஒரு தர்மம் நம்முடைய. அத்தனாச்சரியம், மத்தியவதாரம் நடந்தது வைகை ஆற்றங்கரை. வைகையில தான் மத்தியவதாரம் ஆரம்பமே. என்னடா நம்ம ஊருக்கு ஒரு அவதாரமே இல்லைன்னு நினைக்கவே வேண்டாம். கிருஷ்ணன் ராமெல்லாம் நடக்கல போயாச்சுன்னா கூட தசவதாரங்கள்ல முதல் அவதாரமான மத்திய அவதாரம் வைகையில தான். அவ்வளவு அழகா கஜேந்திர மோட்சம் சொல்றோம் இல்லையா, கஜேந்திர மோட்சம். அந்த கஜேந்திரனா வந்தது பாண்டியராஜன் தான் பாகவதம் சொல்றது. பாண்டியர்களுக்கு தான் அழகா பகவான் மத்தியவதாரமா வந்ததுனாலதான் பாண்டியர்கள் கொடிய மீன் கொடி. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. சும்மா அர்த்தம் இல்லாம எதையோ எல்லாம் வைக்கிற ஒரு கூட்டம் இல்லை நம்மளுடையது. அத்தனை வசத்தி அவ்வளவு சிரேஷ்டம். மதுரை வைகையில் இறங்கியாச்சுன்னா மத்தியவதாரம் பகவான நினைச்சுக்கோங்க. பகவான் கையில வந்துட்டாங்க. அர்க்கியம் விடுறதுக்கு ஜலம் எடுத்தா அந்த ஜலத்துல பகவான் கையில நிக்கிறான் அப்படின்னா உலகத்துல இப்படி எங்கேயா தெய்வத்தை தாங்க முடியுமா? அந்த தெய்வம் வளர்ந்து 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 பிரளயத்துல அவனுக்கு உபதேசம் பண்ற. இந்த கதையை உல்டா பண்ணி வேற ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா வச்சுக்கோங்க. மத்தியவதார கதைய ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவ கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது உத்தமமான ஹிந்து தர்மத்தினுடைய மத்ய புராணம். எல்லாம் ப்ரூஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் நம்முடைய தேசங்கள். அத்தனை அற்புதமானது விசேஷமானது நம்முடைய தேசங்கள். ராமேஸ்வரம் இன்னைக்கும் வடக்கு பக்கம் போனோம்னா ராமேஸ்வரம் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. அவளுக்கு வடக்குல இருக்கவள் தெற்கு தெரிஞ்ச ஒரே இடம் ராமேஸ்வரம் மட்டும்தான். அடுத்து ரெண்டாவது நாளுன்னா திருப்பதி தெரியும். அவளை பொறுத்த வரைக்கும் இந்திய மலைக்கு அந்த பக்கம் வந்தா சாலை மதராசி, அவ்வளவுதான். நாங்கள் ராமேஸ்வரம் போயிருக்கோம். காசி போயிட்டு வந்தா ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி போயிட்டு காசி போயிட்டு திரும்பி ராமேஸ்வரம் முடிச்சாதான் இந்த யாத்திரை முடியாது. அத்தனை வசதி ராமேஸ்வரம். சமுதிரத்து பக்கத்துல அத்தனை தீர்த்தங்கள் இருக்கு. அத்தனை தீர்த்தங்களும் நன்னா தானே இருக்கு, உப்பு கறிக்கலையே. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்புராண இதிகாசங்கள் சொல்லும்படியான ராமேஸ்வரம் எத்தனை விசேஷமா இருக்கு. இன்னைக்கும் பக்தி ஞானம் வைராகியம் எவ்வளவு பெரிய கோவில் பார்த்துட்டே இருக்கலாமே. அந்த பக்கம் அப்படியே வந்துட்டோம்னா திருப்புல்லாணி, முதல் இலங்கை அகதி நுழைஞ்ச இடம் திருப்புல்லாணி. விபீஷணன், விபீஷணன் நேர முதல் இலங்கை அகதி ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி நுழைஞ்ச முதல் இடம் எதுன்னா திருப்புல்லாணி. பெரிய ராமாயணம் 24,000 ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகத்தை வச்சிருந்தா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் நடக்கிறது. அந்த 24,000 ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் ராமன் சொன்னது சரணாகதி ஸ்லோகம். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. லங்கையிலேந்து வந்த ஒரு விபீஷணனுக்கு, விபீஷண ஆழ்வாருக்கு ராமன் கேரண்டி கொடுக்கிறான், ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன், என்னிடத்துல யாராவது சரணாகதி பண்ணிட்டார்கள்னா அவர்களுக்கு சகலவிதமான பூதங்களிடமிருந்தும் எப்பொழுதும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம். அப்ப இந்த ஏரியால இருக்கோம்னா ஓ சரணாகதி சொன்னதே இங்கதான். சரணாகதி விளைந்த இடம் நினைச்சா ஓடி போய் பார்த்துடலாம் திருப்புல்லாணி. நினைச்சா நினைக்கணும், எல்லாத்தையும் நினைக்கிறோம். அவனால் ஆயிட்டு போய் திருப்புல்லாணி போகணுமே அப்படின்னு தோணும். நான் திருப்புல்லாணி போயிருக்கேன், பல தடவை போயிருக்கேன் அப்படி இல்ல, போய் பார்க்கணும். எத்தனை தடவை போனாலும் உலகத்தை பெரிய காதல் சின்னம் எதுன்னா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ராமர் பாலம் தான் அழிக்க முடியாத காதல் சின்னம். கிட்டத்தட்ட 869,000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பாலம். 869,000 வருஷம் துவாபரத்துக்கு முன்னாடி திரேதாயுகத்துல ராமன் கட்டின பாலம். உலகத்துல வேற எங்கேயுமே இந்த மாதிரி பாலமே கிடையாது. அதே மாதிரி உலகத்துல எந்த அணிலுக்கும் முதுகுல 3 கோடி கிடையாது. நன்னா ஞாபகம், எந்த அணிலுக்குமே உலகத்துல 3 கோடி கிடையவே கிடையாது. இதுதானே அதிசயம். அப்ப நம்ம புராணங்கள் சொன்னது சத்தியம் தானே. ராமர் பாலத்தை அழிக்கணும் என்னெல்லாமோ பண்ணான், முடியல தோத்துல விட்டுட்டா இல்லையா, ராமிடத்திலே போராட முடியும். அசகாய சூரன் இன்னி வரைக்கும் ஜம்முன்னு அந்த ராமர் பாலம் அழகா கரையில வேற ஒரு ஆசனையர் நின்று அற்புதமா அமக்கலமா நின்று காப்பாற்றின் இருக்க. இவ்வளவு பெரிய தேசம் நம்முடைய தேசம், தோத்து போகாத தேசம், வீண் போகாத தேசம். அப்ப பக்திதான் இந்த தேசத்தினுடைய பலம். திருப்பிள்ளாணி நினைச்சாரே ராமனை நினைச்சுள்ளானே, தர்பசேன ராமன் பகவான் ராமன் தர்பத்துல படுத்துண்ட ஒரு இடம், பகவான் ராமனுடைய கோபத்தை பார்த்த ஒரு இடம் திருப்பிள்ளாணி. குரங்குகளை கொண்டு ராமன் கட்டின பாலம் இன்னைக்கும் இருக்கு ஜம்முன்னு. ஜோர் அசேதுவை மேடுறுத்தின்றாரு பாரதியார். என்ன அழகா சத்தியமா இருந்தா தானே சொல்ல முடியும். அப்ப உயர்ந்ததான ஒரு தேசத்துல இருக்கும், நீ இந்த தேசத்தோட எந்த பக்கம் போனாலும் தெய்வானுகிரகம் கொட்டி கிடக்கு, நீங்காத செல்வம். இதெல்லாம் ஞாபகம், எங்க போனாலும் ஒரு தெய்வீக விஷயங்கள் கொட்டி கிடக்கு இந்த தேசத்துல. அத்தனை அற்புதமான ஒரு தேசம் இந்த தேசம், அவ்வளவு சிரேஷ்டம். ஆழ்வார்த்தில் இல்ல கல் நாதஸ்வரமே உண்டு, கல்லுனால ஆன நாதஸ்வரம். சாம நாதஸ்வரம் பார்த்திருப்போம், கல்ல கொடைஞ்சு ஒரு நாதஸ்வரம் ஆழ்வார்த்த நகரில உண்டு. நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டேன், நானும் பார்த்ததில்லை, ஆனா உண்டு மட்டும் தெரியும் எனக்கு, பார்க்க விடுறதில்லைன்னு. கல் நாதஸ்வரம் உண்டு. திருக்குறுங்குடி மிஸ் பண்ணிட்டு சில பேர், கரெக்டா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருடைய ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ணுவா. திருக்குறுங்குடியில தான் திருமங்கை ஆழ்வாருடைய ஆயுதங்கள்லாம் கடைசியில பெருமாள் கிட்ட கொடுத்தார். அதை பார்க்கணும்னா அந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஆயுத பூஜை பண்ணுவா, அன்னைக்கு மட்டும் வெளியில வச்சு ஒரு பூஜை அந்த கத்திய பார்க்கணும். அப்படி எடுத்து சீவினம்னா ஒரே ஷாட்ல ஒரு 10 பேர் தலையை வெட்டிடலாம். அப்படி இருக்கும் அவ்வளவு பெருசு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவ்வளவு பெரிய கத்தி அவர் தூக்கி இருந்தாரோ அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு தான். அந்த கத்தி எடுத்து ஒரு சீவு சீவனம் அவர்கிட்ட பணங்காரி சீவனா மாதிரி அப்படி சீவினம்னா 10 தடவை உள்ளும் கீழே திருநெல்வேலி பக்கம் சொல்லப்படாது. அத்தனை பெரிய கத்தி ஜம்முன்னு இருக்கும். ஆயுத பூஜைக்கு மட்டும்தான் வெள்ளவர், என்ன இல்லை ஆச்சரியம். வர்ண கலாபம், திருக்குறுங்குடி நம்பி வர்ண கலாபம் தானே, கல்மூர்த்தி அதுக்கு மேல சதை அதுக்கு மேல வர்ண கலாபம், நேச்சுரல் பெயிண்டிங் ரொம்ப அழகு, நேச்சுரலா ஒரு பெயிண்டிங். இன்னைக்கெல்லாம் 1000 கெமிக்கல்ஸ் இருக்கும், ஆர்கானிக் பெயிண்டிங். எங்க வீட்லயே ஒரு பத்மநாபர் போட்டோ உண்டு வரைஞ்சது, நேச்சுரல் முரல் பெயிண்டிங் சொல்லும். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் மேல ஆயிருப்பாங்க தெரிஞ்சு. காய்கள் இலைகள் பழங்கள் பூக்கள் இதுலேருந்து வண்ணம் எடுத்து வரைஞ்சது. என்ன ஆச்சரியம்னா அதுக்கு மேல ஒன்னும் கவர்லாம் நான் போடவே இல்லை, ஆனா இன்னி வரைக்கும் அது மேல ஒரு கொசு வந்து ஒரு முட்டை கூட வச்சதில்லை, சிலந்தி பூச்சி கூட ஒரு கூடு கூட கட்டினதில்லை. இப்ப சாதாரணமா ஒரு படமா எவ்வளவு அழுக்கு வந்துடும், ஆனா அந்த நேச்சுரல் பெயிண்டுக்கு ஒண்ணுமே ஆகிறது. திருக்குறுங்குடி நம்பி அந்த மாதிரி இயற்கையான வர்ண கலாபம், என்ன அழகு. எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் கோவில், நம்ம பாளையங்கோடு ராஜகோபால சுவாமி கோவில் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர். அவ்வளவு அந்த காலத்திலேயே ஆச்சரியமா குலசேகர ஆழ்வார் பரமபதிச்ச அத்தியாச்சரியமான மன்னார் கோவில் எத்தனை அழகா. அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் ஏறி சுவாமியை பார்த்து வரணும். என்னமோ டெக்னாலஜி இல்லைன்றா, டெக்னாலஜி இல்லாம ஒரு விவரம் தெரியாம 2 மாடி எல்லாம் கட்ட முடியும், இவ்வளவு பெரிய கோவில். குலசேகர ஆழ்வார் கேரளத்துக்காரர், ஆனா வந்து பரமபதிச்சது நம்ம ஊர்ல இந்த பக்கம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல பிரம்மதேசம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆச்சரியமான மன்னார் கோவில். இன்னைக்கும் அங்க குலசேகர ஆழ்வார் பூஜை பண்ண கிருஷ்ணன் ராமன் விக்கிரகம் எல்லாம் இருக்கு. அத்தனை வசத்தியான ஒரு தேசம் நம்முடைய தேசம். அந்த பிரம்மதேசம் அந்த மன்னார் கோயில் எத்தனை பேர் போயிருக்கேன்னு தெரியாது. மன்னார் கோயில் போனோம்னா அங்க ஒரு ஸ்திரீ நிப்பா கையில விளக்கு ஏற்றிண்டு, ரொம்ப அழகு அந்த சிற்பம் சொல்றேன். அவ ஸ்தனங்கள்ல அவளோட அந்த ஸ்தனத்திலேருந்து அந்த விளக்குக்கு எண்ணெய் வரா மாதிரி பண்ணிருக்கான், இந்த ஸ்தனத்துக்குள்ள அப்படி எண்ணெய் விடுற மாதிரி ஓட்டை வச்சிருக்கா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் இறங்கும் விளக்கேத்தரா. திருக்குறுங்குடி போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த யாழி வாய்க்குள்ள ஒரு பால் சுத்தின் இருக்கு, ஒரு ஸ்டோன் பால், கல் கல் பந்து, எடுக்கவும் முடியாது உடைக்கவும் முடியாது, ஆனா உள்ள உருட்ட மட்டும் முடியும். இதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே பண்ணிருக்கார்கள் நம்முடைய பெரியவர்கள். அத்தனை விசேஷமான ஒரு ஸ்தலம் பாரத தேசம், ஹிந்து தேசம். இவ்வளவு உயர்ந்த ஒரு தேசத்தை இருக்கோம்னு சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். ஒன்னத்துக்கும் குறைவில்லாத ஒரு தேசம். இவ்வளவு தூரம் நேற்று இதெல்லாம் சொல்ல விட்டுட்டேன், டைம் இல்லை. தக்ஷிண பாரதத்துல இன்னும் நிறைய இருக்கு, நான் ஒரு சிம்பிள் சாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே திருவனந்தபுரம், இந்த 1.5 லட்சம் கோடி எப்படிதான் ஒழிச்சு வச்சிருந்தாரோ தெரியல. எல்லாரும் மலைச்சு போறா, ஐயோ 1.5 லட்சம் கோடியா 1.5 லட்சம் கோடியா 1.5 லட்சம் கோடியா. இத்தினோண்டு ஒரு கோவில்ல ஸ்ரீரங்கம்லாம் எங்கேயாவது என்ன நிலவரம் இருக்கோ தெரியாது, இங்க என்ன இருக்குன்னே தெரியாது. தேசத்துல அவ்வளவு தூரம் 1.5 லட்சம் கோடிய வச்சுண்டு ஜம்மனு பல 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 பலன்னு ஜொலிச்சுட்டு இருக்கிற ஒரு பெருமாள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. 18 அடிக்கு ஒரு ஒற்றக்கல் மண்டபம், அதுல நின்று சுவாமியை பார்க்கணும். 365 தூண், அந்த 365 தூண்லயும் அழகான பாய்வு விளக்கேந்திய பாவைகள் என்ன இல்லை. எத்தனை அழகு ஸ்ரீவைகுண்டம் கோவில போய் பார்த்தோம்னா இந்த வாழைப்பூ மாதிரி தொங்கும், அதுல கிளி தழகிய நின்று அந்த பூவை கொத்திருந்துக்கும். கல்லுனாலே ஆன விஷயங்கள் எத்தனை இடங்கள்ல அத்தியாச்சரியமா இருக்கு. நம்ம இதுக்கு மேல யாரும் நமக்கு வந்து ஒன்னு சொல்லி கொடுத்து அதை கத்துக்க வேண்டிய நிலைமையில நாம இல்ல. ஆய கலைகள் 64 PhD பண்ணவா நம்முடைய பெரியவர்கள், அவ்வளவு உயர்ந்ததான ஒரு தேசத்துல நாம இருக்கும். நன்னா சுனாமி வந்தபோது திருவனந்தபுரத்துல ஒன்றும் ஆகவே இல்லை. அதனாலதான் ஆழ்வார் இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்துசேர் செருந்தி புன்னை மண்டலற்பொழில் அனந்தபுரநகர் மாயன்னாமம் ஒன்றும் ஓர் 1000 உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. இன்னைக்கு போய் திருவனந்தபுரத்தை நினைஞ்சாச்சுன்னா எழுமையும் ஏதம் சாரா அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அவ்வளவு வசத்தி நம்முடைய தேசம். இந்த திருவள்ளரை போனோம்னா மாமியார் மருமகள் குளம்னே ஒண்ணு உண்டு. திருவள்ளரை எப்பயாவது போனா போய் பாருங்க, இந்த குளமே ஒரு சஸ்திக் மாதிரி இருக்கும். இந்த படித்தலை இருக்கவால அந்த படித்தலை இருக்கா பார்க்க முடியாது, அதனால மாமியார் மருமகள் குளம்னு பேரு. இவங்க குளிச்சானா அங்கிருந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி அது கரெக்டா எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல குளத்தை நிர்மாணிச்சிருக்கா. கொட்டி கிடக்கு நம்முடைய தேசத்துல. அது சயின்ஸா இருக்கட்டும், கட்டடக்கலையா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், இங்க பக்தி அஸ்திவாரமா கொண்டுதான் வாழ்க்கை. பக்தி அஸ்திவாரமா என்ன நினைச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய கோவில்கள், இத்தனை அழகான வைபவங்கள், மாத்தி மாத்தி உற்சவங்கள் ஒரு தேசத்துல 365 நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த தேசம் சுபிக்ஷமா இருந்திருந்தாதானே இவ்வளவும் பண்ண முடியும். ஏற்கனவே இது சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு தேசமா இருந்தா இத்தனை தூரம் ஃபிளரிஷிங்கா இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியாது. அந்த தூண்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் நீங்க பார்த்தேன்னா நமக்கு பார்த்தாலே பிரசன்னமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கார்கள், அத்தனை சந்தோஷமா எல்லாருமே பகவத் விஷயத்தை தலைச்சிருக்கார்கள். அப்பதான் இவ்வளவு கோவில்கள், தொட்டு 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 எத்தனை கோவில்கள், எத்தனை உற்சவங்கள் இவ்வளவும் நடந்துருக்கு அப்படின்னா இந்த தேசம் பக்த தேசம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு வசதி திருவனந்தபுரம் நேத்தியே சொல்லிட்டு இருந்தேன், அனந்த பத்மநாபனுடைய மகிமை. இழுப்ப மர சுவாமி தான் பத்மநாபோ மர பிரபு. ஒவ்வொன்னும் ஒரு அழகு, அத்தனை விசேஷம். அந்த பத்மநாபர் கோயில ஒரு ஆஞ்சநேயர் உண்டு, நம்ம பெல் ஆஞ்சநேயர் மாதிரி ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊருக்கு பெல் ஆஞ்சநேயர் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கார். அந்த ஆஞ்சநேயர் அவருக்காக உடம்பு சிலன்னா அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பா, வெண்ணெய் காப்பு சாத்துறேன்னு. வெண்ணெய் காப்பு சாத்துவா, அந்த வெண்ணெய்க்கு ஈயோ எறும்போ இன்னி வரைக்கும் வந்ததே இல்லை, உருகினதே இல்லை. திருவனந்தபுரம் நல்ல சூடு வரும், அத்தனை சூடுல கூட அந்த வெண்ணெய் உருகினதே இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தை கோவில தீ பிடிச்சு எரியறது, நிறைய மரத்தினாலான கோவில்னால் அப்ப கூட அந்த வெண்ணெய் உருகலன்னா எவ்வளவு சத்தியம்னு பாத்துக்கோங்க. திருவனந்தபுரம் ஆஞ்சநேயர் பத்மநாபர் கோவில் இருக்க ஆஞ்சநேயர் கிழக்குவாசல் வழியா உள்ள போனோம்னா சைத்தன்ய மகாபிரபு பெங்காலி, அவர் அங்கேயும் இங்க வந்து திருவனந்தபுரத்துல இருந்திருக்கார், ஸ்ரீரங்கத்துல 4 இருந்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபு மதுரை வந்திருக்கார், ராமேஸ்வரம் வந்திருக்கார், தாமரவள்ளி நதிக்கல் நடந்திருக்கார், இத்தனையும் நடந்திருக்கு. இந்த தேசம், இந்த தேசம் உயர்ந்ததான ஒரு தேசம். இந்த பத்மநாபரை பத்தி சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தேன், ஆதி அனந்தபுரா கும்ப்ளா அப்படின்னு ஒரு இடம் சொல்லியிருந்தேன், நித்தி காசர்கோடு. அவ்வளவு அழகா ஆச்சரியமா அந்த காசர்கோடு பக்கத்துல தான் அதிவிசேஷமா பப்பா ராமதாசனுடைய ஆசிரமம் டெய்லி நாமஜபம் நடந்துட்டே இருக்கு. காஞ்சன்காடு, காஞ்சன்காடு ஆசிரமத்தில் டெய்லி ராமநாமம் அது பாட்டுக்கு நடந்தது. காஞ்சன்காடு ஆசிரமம் போனால் எல்லாரும் முதல் கேள்வி, சாப்பிட்டாச்சா 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 சாப்பிட்டாச்சா, இதான் கேள்வி. செக்யூரிட்டி கார்டுலேருந்து அங்கே இருக்க சுவாமிஜி வரைக்கும் எப்போ சாப்பிட்டாச்சா வந்துட்டு உடனே போடலாம், ஒரு நாள் தங்க வேண்டாமா அப்படின்னா அப்படி ஒரு இடம். சாப்பிடுங்களோ சாப்பிடுங்க, இப்ப என்ன பண்றோம்னா காஞ்சங்காடு ஆசிரமத்தில் எல்லாரும் நாமஜபம் ஜபிங்கோ, அந்த நாமஜபத்துடைய எண்ணிக்கையை சொல்லுங்கன்றான். இத்தனை கோடி நாமஜபம் நடக்கணும் லோகத்துக்கு அப்படின்னு அந்த பிரயத்தனம் என்னெல்லாமோ இருக்கு இந்த தேசத்துல. இந்த காஞ்சன் காடுல தான் அழகா கும்பலா ஆதி அனந்தபுரா அந்த இடத்துல தான் இன்னைக்கும் ஒரு முதல இருக்கு நான் சொன்னேன் பபியான் அதுக்கு பெயர். அது இன்னைக்கும் பெருமாளுடைய பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடும், வேற எதுவும் சாப்பிடவே சாப்பிடாது, மாமிசம் சாப்பிடாது. உலகத்துல மாமிசம் சாப்பிடாத முதலே நிச்சயமா நீங்க போய் பார்க்கணும். அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன், பக்கத்துல போய் தொடணும்ன்ற தைரியம் இருக்கவா தொடலாம், அட்லீஸ்ட் ஒரு 3 அடி தூரத்துல நின்று பார்க்கலாம். நான் கூட பக்கத்துல அது ஒரு குகையில இருந்தவோ நானும் உள்ள படுத்துலாம் போய் பார்த்தேன். எப்படியாவது கத்தி நான் ஒரு கோவத்திலயா வெள்ள வந்து ஒரு புடி பிடிச்சா ஆதி மூலமே கட்டலாமான்னு பார்த்தேன், அது வரதாவே இல்லை, அது வெள்ள அசர்றதே இல்லை. உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு அது பாட்டுக்கு கிடந்தது. எவ்வளவு பக்கத்துல போனாலும் அந்த போத்தி போய் அங்க குடுக்கறாரு, அது பாட்டுக்கு தேமேன்னு இருக்கு. போத்தி பயப்படுறதே இல்லை, என்ன நாய்க்குட்டி மாதிரி அழகா போய் கொடுத்துட்டு வர்றாரு அன்னத்தை. வெயில் ஒண்ணு இல்லையா முதலே பார்த்துட்டு, முதலேனா என்ன நமக்கு தெரியும், கஜேந்திரனையே படாத பாடுபடுத்தின முதல. ஆனா இந்த முதல தேமேன்னு இருக்கு, அத்தனை வசதி நம்முடைய தேசம். அந்த மேங்களூர்ல இருந்து அப்படியே மேல ஏறினோம்னா உடுப்பி, ஆச்சரியமான கிருஷ்ணன். அந்த உடுப்பிக்கு அவன் பார்க்கறதே ஒரு தனி சுகம். அவன் நிக்கிற ஸ்டைலும் அந்த மத்தும் தாம்பு கயிறும் தாமோதர மாசம் அழகா, தாமோதர மாசம் உடுப்பி கிருஷ்ணன் எந்த மத்தை கொண்டு பானை உடைச்சானோ அந்த மத்தும், எந்த கயிறை கொண்டு அம்மா கட்டி போட்டாலோ அந்த கயிறும் வெச்சுண்டு நிக்கிற கிருஷ்ணன். ருக்மிணி விராட்டி பூஜை பண்ண கிருஷ்ணன், கோபிச்சந்தன கட்டிக்குள்ள ஒளிஞ்சின்றிருந்த கிருஷ்ணன் மத்வாச்சாரியார், ஆச்சரியமான மகாத்மா. தட்சிண பாரதத்துக்கு ஒரு பெருமை உண்டு, 3 மதாச்சாரியர்களும் இங்கெல்லாம் வந்தா, ஆதிசங்கர பகவத் பாதர், சுவாமி ராமானுஜர், மத்வாச்சாரியார். 3 பேருமே தட்சிண பாரதம் தான், அப்பேற்பட்ட ஒரு பாரதத்துல நாம இருக்கோம். மத்வாச்சாரியர் அவதாரமே உடுப்பி பக்கத்துல பாஜக அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் தான், அவ்வளவு விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் அது. பரசுராம க்ஷேத்திரம் தான் பேரு இந்த கேரளா முழுக்க, கேரளா அந்த கொங்கணி தேசம் எல்லாம் பரசுராம க்ஷேத்திரம். பரசுராமருடைய கோடாளி வீசி எரிஞ்சு அதுலேருந்து அந்த ரீக்ளைம்டு லேண்ட் இன்னைக்கு சொல்றா இல்லையா, இந்த ரீக்ளைம்டு லேண்ட் தான் இந்த கேரளா. இதெல்லாமே அதாவது கடல்லேருந்து மண், கடல்ல மண்ணை கொட்டி இப்பெல்லாம் புதுசு புதுசா இந்த ஹாங்காங் பல ஊர்களில் கடல்ல மண்ணை கொட்டி கட்டி 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 அவன் நிலப்பரப்பை பெருக்கிண்டு வீடுகள்லாம் கட்டுறான். இந்த ரீக்ளைம்டு லேண்டை முதல் முதல்ல காட்டி கொடுத்ததும் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் தான். ஆச்சரியமான சந்தன கட்டி, கோபி சந்தன கட்டிக்குள்ளேந்து வந்த கிச்சா பயன் உடுப்பி கிருஷ்ணன், பக்தவத்சலன் அப்படின்னா உடுப்பி கிருஷ்ணன். அதனாலதான் ஜோரா கனகதாசன் அவர் ஹரிஜன வகுப்பை சேர்ந்தவர், அவர் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கார் கோவில் வாசல்ல நின்று, எல்லாரும் திட்டான்னு சொல்லி கோவில் பின்பக்கம் போய் நின்று பஜனை பண்றார். அழகா அவர் தன்னை மறந்து பஜனை பண்ண அந்த உடுப்பி கிருஷ்ணன் அழகா அவர் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் திரும்பி தன்னுடைய மத்தினாலே செவுத்தல ஓட்டைய போட்டு அவர் அழகா எட்டி எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டார். கோவில் அந்த மாதிரி கட்டவே இல்லை, கிருஷ்ணன் தன் பக்தனுக்காக மத்த கொண்டு கருங்கல் செவரை உடைச்சு அவரை பார்த்திருக்கான். இன்னைக்கும் அந்த ஓட்ட வழியா நம்ம கண்ணனை பார்த்தா தான் மோட்சம் கிடைக்கும். அழகன் அழகா அந்த உடுப்பியில பார்த்தோம்னா அந்த பரியாயான்னு சொல்லுவான். அழகா அவள் மடங்கள் உண்டு, ஒவ்வொரு மடமும் 2-2 வருஷம் அவள் அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுவான், மத்திய ஸ்தாபிதம் பண்ண மடங்கள். அவள் 2 வருஷத்துக்கு வேண்டிய விறகு முதற்கொண்டு எல்லாம் சேகரிச்சுட்டு தான் அவள் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தடவையும் அழகா அதை அடுக்கி வைப்பான், டிசைன் டிசைனா அடுக்கி வைப்பான். கரெக்டா ஒருத்தரோட பரியாயம் முடியறது நாளை நேண்டு வேற ஆரம்பிக்க போறாருன்னா இன்னியோட கரெக்டா அந்த கட்ட முடியும். இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட மீந்ததே கிடையாது, பற்றாக்குறை ஆனதும் கிடையாது. இதெல்லாம் உடுப்பில விசேஷம். கரெக்டா அவ பேர் மாதிரி டிசைன் போடுவான், ஆனா கரெக்டா அந்த கட்டைகள் அவளுடைய அந்த 2 வருஷத்துக்கு வேண்டியது கரெக்டா இருக்கும். கூடுதல் குறைகள் இல்லாம ஏடானா உடுப்பி கிருஷ்ணனுடைய கிருபை. அதெல்லாம் நடக்கிறது அதிசயம் தானே. அந்த உடுப்பி கிருஷ்ணன் நிக்கிறத பார்க்கணும், ஜம்முன்னு விதவிதமா அலங்காரம் பண்ணிட்டு மூக்குல ஒரு புல்லாக்க போட்டுண்டு, எத்தனை விதமான நவராத்திரியில பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கும் ஸ்திரீ அலங்காரம் தான் போட்டுப்பான். அழகா ஸ்திரீ அலங்காரம் போட்டுண்டு பெண்பட்டெல்லாம் உடுத்துண்டு கையில வீணையெல்லாம் வச்சுண்டு நவராத்திரி சமயத்தை யாராவது அவனை போய் பார்த்தா இது ஆண் பிள்ளை இல்லேன்னுடுவான். சத்தியமா பெண் பிள்ளை மாதிரியே இருப்பான் அந்த உடுப்பி. உடுப்பியில ஆச்சாரம் அவ்வளவு வசத்தி, கை இவ்வளவு வசரத்துல இருந்துதான் அவன் பிரசாதம் கீழே விடும், கை பக்கத்துல படப்படாது. சரி ரொம்ப கேப் இருக்க நம்ம கையை மேல தூக்கினா அவளும் கையை மேல தூக்கின்னு போவான், அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பான். டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கும், நம்ம கையை தூக்கினா அவளை கை தூக்கிட்டு போவான். ஆனா அந்த கிருஷ்ணனை பார்க்கறது ஒரு தனி சுகம், சுத்தி 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 ஆனந்தமா பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் உடுப்பி கிருஷ்ணன், இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். ஆயுஷ் அப்படி கிளம்பணும், அப்படி போகணும், பார்க்கணும். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஊருக்கு போகணும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு யாத்திரை போயிட்டு வந்துடணும். போகணும்னு ஆசையா இருக்கு, முடியல, வீட்டு வேலை இருக்கு. இந்த சப்பக்கட்டு கட்டப்படாது, இது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற விஷயம். நன்னா ஞாபகம், எத்தனை விஷயங்கள்ல பிடிவாதமா நீங்க சாதிச்சுக்கோ. உங்களெல்லாம் பிடிவாதம் இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டான். எனக்கு பிடிவாதமே கிடையாது, எல்லா சொல்றதையும் கேட்கறேன்னு சொன்னா சத்தியமா அப்பட்டமான பொய் அதுதான், 100% பொய். பகவத் விஷயத்துல அந்த பிடிவாதம், அதுவும் இந்த தேசத்துல இருக்கோம்னா இதெல்லாம் போய் பார்க்கணும் இல்லையா? எங்கேருந்தோ நீங்க வரணும், ஐரோப்பாலேருந்து வரணும், ரஷ்யாலேருந்து வரணும், ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்னா விட்டுடுவான். அப்படி இல்லையே, கூப்பிடுற தூரத்துல தானே இருக்கு எல்லாமே, ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது. அத்தனை ஆச்சரியமா அனுபவிக்கலாமே. திருவண்ணாமலையில எவ்வளவு பேர், எத்தனை சித்த புருஷர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கா, எத்தனை பேர் ரமண மகரிஷியெல்லாம் அப்படி உட்காந்து தியானம் பண்ண, சேஷாதிரி சுவாமிகள், அழக ராம்சூரகுமார், எவ்வளவு பேர், விசிறி சுவாமியார், எவ்வளவு 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 பேர், அவ்வளவு அழகா இன்னைக்கும் எத்தனையோ சாதுக்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்கா திருவண்ணாமலையில. ரமணாசிரமத்துக்கு போனோம்னாலே அங்க நாய் பசு மிருகங்கள் வரைக்கும் எவ்வளவு சாந்தமா சமாதானமா இருக்கு. அந்த இடத்துக்கு போனாலே ஒரு வைப்ரேஷன் வருதா இல்லையா? நம்ம போய் அமைதி எங்கேன்னு தடவை வேண்டாம், ரமணாசிரமத்துக்குள்ள போனோம்னாலே ஒரு அமைதி தானா வந்துடும். பரபரப்பு குறைஞ்சு போயிடுறது பாருங்க, பரபரப்பு அப்படியே காணாம போடும் ரமணாசிரமத்துக்குள்ள நுழைஞ்சோம்னாலே. அவ்வளவு வசதி நம்முடைய தேசம். உடுப்பி போயாச்சு அப்படின்னாலே ஒரு துள்ளல் வந்துடும். அந்த கிருஷ்ணனை பார்க்கறது எல்லாம் அத்தியாச்சரியமான அதி விசேஷமான இடம். இந்த உடுப்பியில உடுப்பி கிருஷ்ணன் கோவில் எதிர்க்க ஒரு அனந்தீஸ்வரர் கோவில் சிவன் கோவில் உண்டு. அந்த கோவில உட்காந்து உபன்யாசம் பண்ணும்பொழுதுதான் மத்தவர் அப்படி காணாம போயிட்டான், பத்ரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு. இன்னைக்கு அந்த ரூம் அப்படியே இருக்கு. மத்தவர் அப்பப்ப அங்க வந்து உபன்யாசம் பண்றார் அப்படின்னு பல பேர் பிரத்யட்சமா அனுபவிக்கிறார்கள். அத்தனை வசத்தி அந்த உடுப்பி கஷேத்திரம். அந்த உடுப்பில அப்படி மேல போனோம் வச்சுக்கோங்களேன், கொல்லூர் மூகாம்பிகா அழகி, நிஜமாவே அழகி. நம்முடைய தேவிகள் மாதிரி அழகெல்லாம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அந்த அலங்காரம் பார்க்கணும், இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். அவன் நிக்கிற அழகும், அவன் பார்க்கிற அழகும், சிரிக்கிற அழகும், அத்தனை அழகு. இந்த கொல்லூர் மூகாம்பிகா போறதுக்கு ரைட்ல கட் பண்ண உடுப்பிலே போகும்போது கொஞ்சம் நேரம் போனோம்னா மரவந்தே அப்படின்னு ஒரு பீச் இருக்கு. பீச்ல எல்லாம் ஒரு விஷயம் உண்டானா, சனாதனமான ஹிந்து தர்மத்துல பீச்ல அவ்வளவு விஷயங்கள் உண்டு. மரவந்தே அப்படின்னு ஒரு பீச் நான் போயிருந்தேன். அந்த பீச்சுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த பீச்சில் ஒரு NH போகிறது, நேஷனல் ஹைவே போகிறது. ஒரு சைட் கடல், இன்னொரு பக்கம் சௌபர்ணிகா நதி. ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு பார்த்தோம்னா ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் நதி, நடுவில் இந்த NH நேஷனல் ஹைவே போகும். கடல் அப்பப்போ அரிச்சு 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 இந்த ரோடு சின்னதாகிண்டே ஆயிடுச்சு. கவர்மெண்ட் விதவிதமாக கல்லெல்லாம் போட்டு கடலை, ஏன்னா அது கட்டாயிடுதுன்னா கஷ்டம். ஆனால் அங்கேயே அப்படியே மேங்களூர்லேருந்து கோவா பாம்பே இப்படி போகிற ரூட், அது பெரிய அந்த ஈஸ்ட் கோஸ்ட் கிழக்கு கடற்கரை சாலை மாதிரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனல் ஹைவே. மரணத்தை பீச்சு நீங்கள் நெட்டில் போட்டாலே கிடைக்கும் கூகுளில். அந்த பீச் ஒரு அடிச்சு அரிச்சு அரிச்சு இந்த ரோடு சின்னதாகிடுது. இது கட்டாயிடுது அப்படின்னா அந்த ஊருக்குரிய மகத்துவம் போயிடும். அதாவது நிறைய பேர் அந்த ஒன்றுமே நடக்காது, டிரான்ஸ்போர்டேஷனே கிடையாது. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய வேத வித்வான்கள் பகவத் பக்தர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் முடிவு பண்ணான், டெய்லி சாயங்காலம் போய் அந்த பீச்சில் நின்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார்கள். ஏன்னா அந்த எத்தனை போட்டாலும் இந்த கடல் அரிச்சுட்டு போயிட்டே இருக்கு, ரோட பெரிய பெரிய கடலாம் உள்ள இழுத்துட்டு போயிடும். உடனே வரலாம் என்ன பண்ணா, டெய்லி அந்த டைம் சாயங்காலம் 5 மணி அந்த 6 மணி சமயத்தில் அங்கே அசம்பிள் ஆகி விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபிச்சார்கள். விடாம ஜபிச்சுருந்தார். ஒரு ஸ்திதியில கடல் உள்வாங்கிடுச்சு. சுனாமியில திருச்செந்தூர்ல கடல் உள்ள போச்சுன்றோம் இல்லையா, அந்த மாதிரி கடல் கொஞ்சம் உள்ள போச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த ரோடு இன்னி வரைக்கும் நன்னா இருக்கு. இது ரொம்ப ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னால இல்லை, இப்ப சமீப காலத்தில் நடந்த ஒரு உண்மை. இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் சத்தியம்னு கடல் வரைக்கும் தெரியறது பாருங்க, கடல் கூட கட்டுப்பட்டு உள்வாங்கும். எப்பயாவது உடுப்பி பக்கம் போனாலும் மறக்காம இந்த இடம் போகும், மரவந்தே பீச் அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பக்கம் நதி, ஒரு பக்கம் சமுத்திரம், நடுவில் இந்த நேஷனல் ஹைவே. ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் தான், அதுக்கப்புறம் பூமி வந்துடும் ஒரு பக்கம். அப்ப ஒரு சகஸ்ரநாமத்தை ஜபிச்சு ஒரு கடலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தேசம் நம்முடையது. நம்முடைய ஸ்லோகங்கள் எல்லாத்துக்குமே சக்தி உண்டு. இது ஏதோ ஒரு பெரியவா டைம் பாஸ் அப்படிக்காக எழுதின விஷயங்கள் இல்லை. இல்லைன்னா அவ பெருமையை லோகத்துல பிரகடனப்படுத்துறதுக்காக எழுதின விஷயங்கள் இல்லை. சத்தியமா இதெல்லாம் பயன் தரக்கூடிய விஷயங்கள். அதுவும் பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில படுத்துட்டு சொல்ற விஸ்வம் விஷ்ணு வசக்காரக. எந்த இடத்துல டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிக்கிறாளோ அங்க ஒரு குறையும் வருதுங்க. அங்க அத்தனை மாற்றங்கள் கண்கூடா பார்க்க முடியாது. அவள் சகஸ்ரநாமமே தெரியலனா கூட ஒரு கேசட்டை போட்டு டெய்லி அதை கவனிச்சுட்டே வந்ததுனால நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வேத மந்திரங்கள் பாசுரங்கள் எல்லாத்துக்குமே அதிவிசேஷமான மகத்துவம் உண்டு நம்முடைய தேசத்துல. அத்தனை விசேஷம் அந்த மரவந்தே பீச். அதை தாண்டி அப்படியே மேலே ஏறினோம்னா மகாராஷ்டிரா ஹிந்துத்வா ஜெய் மகாராஷ்டிரா அப்படின்னு நிஜமாவே இன்னைக்கும் ஹிந்துத்வா ஜீவிச்சிருக்கிற ஒரு இடம் மகாராஷ்டிரா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப விசேஷம். உடுப்பியில பக்கத்துல கூட பிரசாதம் வராது. மகாராஷ்டிராக்குள்ள நுழைஞ்சோம்னா இடுப்புல கைய வச்சுண்டு ஒரு பையன் நிற்பான், தொட்டாத்தா சுகம். திருப்பதி போய் தொட முடியலையே, ஸ்ரீரங்கம் போய் தொட முடியலையே, உடுப்பியில ஓட்ட வழியா பார்த்தோமே, சரி என்னப்பா அது சுவாமியை தொடர்றதுக்கு நமக்கெல்லாம் அருகதை இல்லையான்னு நொந்து மகாராஷ்டிரா பக்கம் போய் சோலாப்பூர் பக்கம் போய் பண்டரிபுரம் நுழைஞ்சோம்னா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அது விட்டலன். அவனுடைய பக்த விஜயமே தனிதான் வச்சுக்கோங்க. கள்ளன் எப்பேற்பட்டவாளுடைய பக்தர்களா இருந்தாலும் தன் பக்கம் வசீகரிக்கிறல மகா கிட்டிகாரன் விட்டலன். கர்ப்பகிரகத்துல நுழைஞ்சு போய் தொடலாம், என்ன ஜாத்தியவானா இது, என்ன மதமாவானா இது, என்ன குலமாவானா இது, விட்டலன் சன்னிதிக்குள்ள நுழையிற அதிகாரம் எல்லாருக்கும். அதானே விசேஷம். உடுப்பில தொடப்படாது, பிரசாதம் கொடுக்கிறவ மேலப்பட்டாலே போச்சு ஆசாரம். பன்றிபுரத்துல அவனை தொட்டாதான் ஆச்சாரமே. என்ன எத்தனை ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. இங்க தொடவே போறாரு, அங்க உள்ள போய் தொடலாம். பன்றிபுரத்துல உற்சவ மூர்த்தியே கிடையாது. பூரி ஜெகநாதனுக்கு உற்சவ மூர்த்தி கிடையாது, அவனே வெள்ள மூலவரே வெள்ள வந்துருவான். நம்ம ஊரெல்லாம் உற்சவ மூர்த்தி நம்ம பார்த்துருக்கோம், உற்சவ மூர்த்தி தனியா வெள்ள வருவார். பன்றிபுரத்துல உற்சவத்துக்கு குறவு கிடையாது, ஆனா உற்சவ மூர்த்தி கிடையாது. நீ உள்ளவா, நீ உள்ளவா, நீ உள்ளவா. அவன் வெளில வந்துட்டா எல்லாம் தொட முடியாது, அதனால அவன் உள்ளே நிக்கிற, நீ வந்து தொடு, தொட்டு பாரு என்ன அப்படின்ற ஒரு தெய்வம் பாண்டுரங்க. நிஜமாவே பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. அதான் பாண்டுரங்கன். மூணு நாளா நான் ஒழுங்கா பஜனை பண்ணாதானே கதை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவன் வந்த உடனேயே தானாகவே பஜனை பண்ண வருது இல்லையா. பஜனை அவ்வளவு அழகா ரசிக்கக்கூடிய ஒருத்தன் பாண்டுரங்கன் பண்டரிநாதன். என்னடா அது குருவா இருப்பான் சொல்லி நினைக்காது, எனக்கு நேரம் இல்லை. யார சொல்றது யார விடுறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கேன். நான் காலில் சக்கரத்தை கட்டின்னு வர அந்த சக்கரத்தை கட்டின்னு ஓடிட்டு இருக்கேன். அத்தனாச்சரியமானவன் பாண்டுரங்கன். எல்லா ஜாதிக்காராலும் அனுபவிக்கிற ஒரு பாண்டுரங்கன். தொடர ஒரு சுகம், தொட்டுப்பார் என்ன தொட்டுப்பார் அப்படின்னு நிக்கிற ஒரு தெய்வம் பாண்டுரங்கன். அங்க போய் சேவிச்சாச்சுனா எல்லாரும் கொண்டாடுவா. எப்படி கொண்டாடுவா அப்படின்னா உள்ள போய் அவனை தொட்டு விட்டு ருக்மா ருக்மிணி தேவியை தொட்டுட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல. ருக்மிணி தேவிக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் ஸ்திரீ தான் பண்றா. இப்பெல்லாம் இங்கேயும் பார்க்க முடியாது, ஸ்திரீகள் தான் இப்ப பண்ற. முன்னெல்லாம் பாண்டவங்க லைவா வந்துட்டு இருந்தா, இப்ப லைவா வர்றதில்லை. வாட்ஸ்அப் எல்லாம் வரைக்கும் அதே ஆண்ட்ராய்டு ஆப்பே உண்டு பாண்டவங்க லைப்ரரியில பாக்குறதுக்கு, நெட்ல பாக்குறது. இப்ப என்ன வர்றதில்லை, கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அத்தனை அழகா காதால ருக்மிணி தேவிக்கு ஒரு ஸ்திரீ தான் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவா. அவ்வளவு அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. அழகா சேவிச்சுட்டு வெள்ள வந்தோன்னா அவ கைய கோத்துண்டு தட்டாமலை ஆடுவார்கள், சுத்தி 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 ஆடுவார்கள், தன்னை மறந்து ஆடுவார்கள். ஏன்னா பாண்டரங்கனை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம். பண்டரிநாதன் விதவிதமான ரூபத்துல வந்து பக்தர்களுக்கு காட்சி தரும்படியான பாண்டுரங்கன், யாரையுமே கைவிடவே தெரியாத பாண்டுரங்கன், பண்டரிநாதன் விட்டோபா ரகுமாயிபதி, செங்கல் மேலே நிற்கும் தெய்வம். அப்பா அம்மாவுக்கு யார் மரியாதை கொடுக்கிறாளோ, அப்பா அம்மாவுக்கு யார் கைங்கரியம் பண்றாளோ, அவர்களை தேடிந்து வருவேன்னு சொல்லக்கூடிய, நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் பாண்டுரங்கன் பண்டரிநாதன். அத்தனை விசேஷம். அந்த பண்டரிநாதன் சந்நிதி வாசல்ல பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு, சோகாமேளா சமாதி அப்படின்னு, சோகாமேளருடைய சமாதி. இந்த சமாதி கோவில் வாசல்ல இருக்கு. அவர் ஹரிஜன வகுப்பை சேர்ந்தவர் சோகாமேளர். ஒரு தீ விபத்துல இறந்து போயிடுறார் அவர். அப்ப அவருடைய அஸ்தியை எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் நாமதேவரிடத்துல கேட்கிறார்கள். அப்ப அழகா நாமதேவர் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன்னு போறார். மங்களபேன்னு ஒரு கிராமம் பந்தைபுரம் பக்கத்திலேயே, அங்க போய் அங்க இருக்கக்கூடிய சாம்பல் எலும்பெல்லாம் எடுத்து காதல வச்சு 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 பார்த்துட்டு சிலதை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டார். எல்லாரும் கேட்டா இது என்னன்னா, இதுதான் சோகாமேளருடைய அஸ்தி, இதுதான் சோகாமேளருடைய எலும்பு அப்படின்னார். அவா கேட்டா எல்லா சாம்பலும் எல்லா எலும்பும் ஒரே மாதிரிதானே இருக்கும், இதுல எப்படி சோகாமேளருடைய எலும்புன்னு சொல்றேன் அப்படின்னு உடனே ராமதேவர் சொன்னார், அந்த எலும்பும் அந்த சாம்பலும் இப்ப கூட விட்டலன் நாமத்தை ஜபிச்சுருக்கு. செத்து போன பிறகு கூட எலும்பும் சாம்பலும் பகவன் நாமத்தை ஜபிக்கும் அப்படின்னா இந்த தேசத்துல மட்டும்தான் இது நடக்கும். அத்தனை சிரேஷ்டம் அந்த பாண்டரங்கன் கோவில் வாசல் நாமத்வார் அப்படின்னு. ராமதேவரும் அவருடைய குடும்பமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படியில அப்படியே சமாதி அடைஞ்சுட்டா எதுக்குடான்னா, பக்தர்கள் எல்லாம் அவ எங்களுடைய தலைமையில கால் வைக்கணும் அப்படின்னு. ஒரு குடும்பமே ஒரு கோவில் வாசல்ல படிப்படியா சமாதி அடைவார்கள் நடக்குமானா, நம்முடைய தேசத்திலே நடக்கும். அத்தனை வசத்தி பாண்டுரங்கன் பண்டரிநாதன் விசேஷமானவர். அதனால பண்டரிபுரம் போகிறதே ஒரு தனி சுகம். ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கெல்லாம் பார்க்கணும். ஒரு 15 லட்சம் ஜனங்கள் வருவார் அந்த ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு. பாண்டவன் எங்களை கூட்டிட்டு போனார். என்ன கூட்டம், என்ன ஜனங்கள். இதை பத்தியும் கவலைப்படல. அவ பாட்டுக்கு பக்தி நாம ஜபம், என்ன கிடைக்கிறதோ சாப்பிடுறா, எங்க இருக்கோ படுத்துக்கிறா. அந்த வார்க்கரி சம்பிரதாயம், 7 வயசுலேருந்து குழந்தைய ட்ரெயின் பண்ணுவா வார்க்கரி சம்பிரதாயத்துக்கு. அழகா ஆளந்தி தேகு அங்கே நடப்பா பண்டரிபுரத்துக்கு, ஒரு மாசம் 1.5 மாசம் நடப்பார்கள். 7 வயசு பிள்ளைய கூட்டிட்டு போவார்கள். 7 வயசு பிள்ளைய அத்தனை கிலோமீட்டர் பூனாலேருந்து கார்ல போனோம் வச்சுக்கோங்களேன், ஒரு 4.5 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். அத்தனை கிலோமீட்டர் 7 வயசு பிள்ளைய அழிச்சுட்டு போவா, நடந்து வா அப்படின்னு. என்னடா தைரியம்னா, பாண்டரங்கன் காப்பாத்துவான். வயசான எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், தன்னுடைய வயசான அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முடியலன்னா தோல்ல தூக்கி வச்சுண்டு இந்த வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரா நடப்பா. நடக்குமா இங்கே உலகத்து வார்க்கரி சம்பிரதாயத்தை நடப்பா. பண்டரிபுரத்துக்கு ஆலந்திலேந்து நடப்பா. அங்கங்க காத்திருந்து காத்திருந்து அழகா வர்றா. பகல் புல்லா நடப்பா, ராத்திரி எல்லாம் படுத்துப்பா, அப்படியே போவார்கள். ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு அத்தனை பேரும் வந்து பாண்டரங்க தரிசனம் பண்ணுவார்கள். அத்தனை ஒரு பெரிய கூட்டம். அது என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கும் ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் யாரோ அவர் அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரத்தி அவர் தான் பண்ணுவார். அது யாரவனா இருக்கட்டும், எந்த பார்ட்டியாவனா இருக்கட்டும், எந்த கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சரா இருந்தாலும் ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு கட்டாயம் பண்டரிபுரம் வருவார்கள். பாண்டரங்கனுக்கு முதல் ஆரத்தி அவ காட்டுவார். அவ கூடவே அந்த லைன் நினைக்கிற யாரோ ஒருத்தர் முதல்ல இருக்கிறவா வந்து கூட ஆர்த்தி காட்டுவான். இந்த பேர் பட்டவாளா இருந்தாலும் பாண்டரங்கன் கிருப பண்ணுவான்றதுக்கு நிரூபணம் இதெல்லாம். அந்த வார்க்கடி சம்பிரதாயம் ஒரு தடவையாவது ஆயுசுல அந்த வார்க்கடி சம்பிரதாயத்து கூட நடந்து போகும். நம்ம ஊர்ல வார்க்கடி சம்பிரதாயம் அப்படின்னா கடையனூர் துக்காராம் கணபதி மகாராஜ் அவர் தான் அவ்வளவு அழகா இந்த இடங்கள்ல பிராபல்யமா பண்ணிட்டு இருக்க. அவ எங்கேயோ இருக்கான் பாண்டரங்கன், ஆனா இங்க ஒரு வார்க்கடி சம்பிரதாயம் இருக்குன்னா இதுதான் நம்முடைய தேசம். இந்த தேசம் எங்கேந்து வேணா எப்படி வேணாலும் எல்லாரோடையும் ஜாயின் பண்ணி நின்று இருக்கும். பக்தின்ற ஒரு அஸ்திவாரத்துல ஓடிந்து இருக்கிற ஒரு தேசம் நம்முடைய தேசம். அந்த பண்டரிபுரம் அவ்வளவு அழகு. மகாராஷ்டிரா தேசமே ஹிந்துத்வா சத்ரபதி சிவாஜி. சமீப காலத்துல நம்ம பார்த்த மிகப்பெரிய ராஜன் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி. அந்த அளவுக்கு சிவாஜிக்கு தைரியம் இருந்ததுன்னா சமர்த்த ராமதாசன் அப்படின்ற ஒரு சத்குருநாதன் பெரிய புரட்சியாளர் அந்த காலத்துல. சமர்த்த ராமதாசருடைய சமாதி இருக்கிறதா சஜ்ஜன்காட் அப்படின்னு பேர். பூனாலேருந்து ஒரு 2-3 மணி நேரம் போன வச்சுக்கோங்களேன். சஜ்ஜன்கட் அப்படின்னு ஒரு கோட்டை அது. அங்க என்ன விசேஷம் அப்படின்னா அந்த சஜ்ஜன்கட் அந்த மாதிரி அவர் நிறைய இடங்கள் உண்டு. அவருடைய ஆசிரமங்கள் மடம், அது நிறைய மடங்களை நிர்வாகம் பண்ணது விதவைகள். அந்த காலத்திலேயே விதவைகளுக்கு நாம உபதேசம் பண்ணி நீங்கெல்லாம் பக்தியை பரப்பணும் நாமஜபத்தை பரப்பணும்னு சொல்லி அவளுக்கு பக்தியை ஊட்டி மடத்தினுடைய தலைவராக உட்கார வச்சு நிறைய குழந்தைகளுக்கு அந்த காலத்திலேயே பக்தியையும் நாமஜபத்தையும் ஊட்டினவர் சமர்த்த ராமதாசர். இன்னைக்கு என்ன புரட்சிலாம் சொல்றோம், அந்த காலத்திலேயே பெரிய புரட்சி பண்ணவர் சமர்த்த ராமதாசர். அங்க போனோம்னா அவருடைய சிஷ்யுடைய ஒரு சமாதியே உண்டு, விதவையவள். அவ்வளவு அழகா அந்த காலத்திலேயே விதவையெல்லாம் சேர்க்கப்படாதனா இல்ல, அவர்களும் பகவத் குழந்தைகள் தான், அவள்லாம் தான் பகவானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள்னு சொல்லி அவர்களுக்கு பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்து தேசத்தை உத்தாரணம் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணவர் சமர்த்த ராமதாசர். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆஞ்சநேயர் கோவில் வந்திருக்குன்னா அந்த காசத்தை கொண்டு வந்தது சமர்த்த ராமதாசர். திரும்ப பக்கம் எல்லாம் ஆஞ்சநேயர் பிரதிஷ்ட பண்ணது சமர்த்த ராமதாசர். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்ற திரையோதாட்சரி அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தவர் சமர்த்த ராமதாசர். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடா, நல்லா ஜம்முன் இருக்கணும்டா, தேசத்துக்காக நல்லா இருக்க வேண்டாமா, ஹிந்துனா ஜம்முன் இருக்க வேண்டாமா அப்படின்னு அப்படி ஒரு புரட்சி பண்ணவர் சமர்த்த ராமதாசர். அத்தனை வசதி பூனா பக்கத்துல போனா நிறைய தேசங்கள் உண்டு, அழகா நல்ல சின்ன சின்ன இடங்கள், நிறைய உத்தமமான இடங்கள். அல்ல ஆலந்தி தேகு, தேகு சன் துக்காராம் அவதாரம் பண்ண ஸ்தலம். ஆலந்தி சந்த் ஞானேஸ்வரர் இன்னைக்கும் ஜீவ சமாதியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்தலம். ஜீவ சமாதி எப்படி மந்திராலயத்துல சுவாமி ராகவேந்திரர் இருக்காரோ, கும்பகோணத்துல அவ்வளவு அழகா திருமழிசை ஆழ்வார் பகவன் நாம போதேந்திராள்லாம் இருக்காளோ, அது போல ஒரு ஜீவ சமாதி ஆலந்தியில சந்த் ஞானேஸ்வரர். 22-24 வயசுல சமாதியில உட்கார்ந்துட்டார். சின்ன பேர், 22 வயசு உலகத்தை வாழணும்னா அங்க போய் அழகா சமாதியில உட்கார்ந்துட்டா இன்னைக்கும் பல பேருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார், இன்னைக்கும் பல பேருக்கு தரிசனம் கொடுத்துருக்கார் சந்த் ஞானேஸ்வரர். தேகுல அழகா துக்காரம் சரீரத்தோட மோட்சம் போனார். இதெல்லாம் ஒரு அதிசயம் இந்த ஊர்ல நம்ம தேசத்துல. சரீரத்தோட மோட்சம் போறார், அவர் மோட்சம் வரமாட்டேன்றார். பாண்டரங்கன் சொல்றான், இல்ல இல்ல நீ வந்துடு, இதுக்கு மேல இருந்தா உலகத்துல உனக்கு மரியாதை கிடைக்காது, உன்னை யாரா அவமானப்படுத்தினா எனக்கு தாங்காது, அதனாலே வா மோட்சம் போயிடலாம் சொல்லி அடுத்த நாள் அழகா புஷ்பக்க விமானத்தை பகவான் அனுப்புறான். சரீரத்தோட கிளம்புறார் சந்துக்காரா, சரீரத்தோடயே கிளம்பி போயிடுறார். அவர் எந்த நாள் அந்த சரீரத்தோட மோட்சம் அடைஞ்சாரோ அந்த நாள் விசேஷம். இன்னைக்கும் நிறைய பேர் அந்த நாளுக்கு வருவார்கள், தேகுக்கு லட்சோபலட்சம் ஜனங்கள் வருவார். வந்துட்டு அவர் எந்த இடத்துல இருந்து கிளம்பினாரோ ஒரு சின்ன கோவில் உண்டு, சந்துக்காராமுடைய கோவில் உண்டு. அங்க ஒரு விருட்சம் உண்டு, ஒரு மரம் உண்டு, பிப்பல் ட்ரீ சொல்லுவா, பிப்பல் மரம்னு. நிறைய பேர் லட்சோபலட்சம் ஜனங்கள் வந்து உட்காந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருப்பா, அப்புறம் கை கூப்பிட்டு இருப்பா, பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். கரெக்டா அவரை மத்தியான சமயத்துலதான் சந்துக்காரம் மோட்சம் அடைஞ்சா. கரெக்டா அந்த சமயத்துல எல்லாரும் அமைதியா இருப்பா, காற்று கூட ரொம்ப லேசாதான் வீசும். துக்காராம் எந்த சமயத்துல மோட்சம் அடைஞ்சாரோ அந்த சமயத்துல தேகுல இருக்கக்கூடிய அந்த மரம் ஆடும். இன்னி வரைக்கும் மராத்தி சேனல்ஸ் எல்லாம் லைப்ரரிய காட்டுவாரு, கரெக்டா அந்த டைம் அது வரைக்கும் தேமே நிக்கும் மரம். நம்ம சொல்லுவோம் இல்ல பொம்மை மாதிரி நிக்கிறது அப்படின்னு இல்லையா, கரெக்டா கரண்ட் போகும்போது தான் மரங்கள்லாம் தேமே நிக்கும், வீசவே வீசாது. அந்த மாதிரி அந்த மரம் அப்படியே நின்றுட்டு இருக்கும். சந்துக்காராம் மோட்சம் அடைஞ்ச சமயத்துல அந்த மரம் அப்படி ஆடும். இன்னி வரைக்கும் அதே சந்தர்ப்பத்துல ஆலந்தியில சந்த் ஞானேஸ்வரர் சமாதி இருக்கு பாருங்க, அங்க மேல கோவர்த்தன் இருக்க கலசம் ஒண்ணு தானா ஆடும், இங்க மரம் ஆடும் அங்க கலசம் ஆடும். ஆலந்தி தேவி ஒரு 20 நிமிஷம் டிராவல் பண்ணணும், பக்கத்துல 20 நிமிஷம் டிராவல் பண்ண வச்சுக்கோங்களேன். இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு கரெக்டா அந்த கலசம். கலசம் இங்க ஆடி பாப்போமா, கலசம் அது பாட்டுக்கு இருக்கும், கலசம் அப்படி இப்படி ஆடும் கரெக்டா அங்க மரம் ஆடும். அதே மாதிரி இந்த வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரா கிளம்புவா, வார்க்கரி பண்டிரிபுரத்துக்கு கிளம்புவா, பஜனை பண்ணிட்டே இருப்பா. அப்ப திடீர்னு அந்த கலசம் ஆடும், கலசம் ஆடணும்னா உத்தரவு கிடைச்சு விடுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பா, இந்த கலசம் ஆடும், மேல கோவில் மேல இருக்க கோபுர கலசம் ஆடும். அதுக்கப்புறம் ஆடிலாம் பார்த்தா ஆடுறது இல்லை, அது சரி சும்மா லூசா வச்சிருப்பா ஆடும், நமக்கு அப்படித்தானே தோணும், அதனால டைட்டா தான் வச்சிருக்கா ஆடாது. ஆனா அந்த சமயங்கள்ல மட்டும் அந்த கலசம் ஆடும். அப்ப எத்தனை வசதி பாருங்க, சத்தியம் மட்டுமே இந்த தேசத்தினுடைய பலம். அசத்தியமா ஒரு விஷயத்தை நம்முடைய தேசம் இதுவரைக்கும் ஒரு நாளும் சொன்னதே இல்லை. பொய்யான ஒரு விஷயத்தையோ மூட நம்பிக்கையோ நம்முடைய இந்து தர்மம் விதைச்சது இல்லை. நிறைய மூட நம்பிக்கைகள் ஒரு காலத்துல சேர்ந்து இருந்தே ஒழிய இந்த சனாதனமான இந்து தர்மத்துல மூட நம்பிக்கைகள் அப்படின்றதே கிடையாது. எல்லாம் அவ்வளவு அழகா பக்தியினாலே நிரூபணம் ஆகக்கூடிய விஷயங்கள் கொட்டி கடக்கு. அத்தனை விசேஷம் நம்முடைய தேசம். இந்த தேகு ஆலந்தி எல்லாம் பூனா பக்கத்துல, அப்படியே மேலே ஏறினோம்னா மகாராஷ்டிரா பாம்பே மகாலட்சுமி அவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கா. ஒரு காலத்துல கோவால அவ்வளவு கோவில்கள் இருந்திருக்கு, நம்முடைய கோவில்கள் நிறைய கோவில்கள் இன்னைக்கும் சில கோவில்கள்லாம் இருக்கு. இந்த தேசத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் கோவில்கள் 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 தான். மத்திய பிரதேசம் எந்த பக்கம் நீங்க போங்க, எங்க போனாலும் விசேஷமான விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அப்படியே மகாராஷ்டிரா மேலே ஏறினோம்னா குஜராத், அத்தியாச்சரியமானது. தேசம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முக்கியமான ஒரு விதை போட்டது குஜராத் தான். குஜராத் ரொம்ப அழகான ஒரு திவ்யமான தேசம். துவாரகா அந்த எல்லை, துவாரகா அப்படின்னாலே அது ஒரு சுகம்தான். கிருஷ்ணன் ராஜாதிராஜனாக இருக்கக்கூடிய ஒரு தேசம். உடுப்பி கிருஷ்ணன், குருவாயூர் கிருஷ்ணன், பாண்டுரங்கன், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன், இவா எல்லாருமே குஜராத்லேருந்து வந்தவர்கள். நல்லா ஞாபகம், குஜராத்லேருந்து வந்தவன் தான் உடுப்பி கிருஷ்ணன், குஜராத்லேருந்து வந்தவன் தான் குருவாயூர் கிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் ரிக்ளைம்ட் லேண்ட் அப்படின்னாலே ஆச்சரியமா துவாரகாவை சொல்லணும். பரசுராமர் போடா சொல்லணும், துவாரகாவை சொல்றது உண்டு. நீங்க சுனாமின்னு சொல்ற வார்த்தைகள்லாம் அன்னைக்கே பார்த்தது துவாரகா. அவ்வளவு அழகா பாகவத ஆரம்பத்திலேயே காண கிடைக்கிறது, சுனாமி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்ததுதான் துவாரகா. ஜம்னு நிப்பான் துவாரகா தீசன், துவாரகாதீசன் பேரு ரன்சோடு ராய் அப்படின்னு பேர். ரன்சோடு ராய் அப்படின்னா யுத்தத்திலேருந்து ஓடி வந்தவன் அர்த்தம். ரணபூமி அப்படின்றோம் இல்லையா, ரணபூமினா யுத்தகலம், ரன்சோடு ராய் யுத்த பூமி விட்டு ஓடி வந்த பயந்தாங்கொழின்னு அர்த்தம். ஒரு வீட்டில் பார்த்தேன் ரன்சோடு ராய். இப்படிலாம் சுவாமிக்கு பேர் வைக்க முடியுமான்னா நம்ம தேசம் அப்படிதான் சொல்லும், நவநீத சோரன் அப்படின்றோம், வெண்ணை திருடன் பேர், வெண்ணை திருடன் யாராவது பேர் வைப்பாளா. அவ்வளவு அழகா எந்த எல்லைக்கு வேணாலும் போய் அனுபவிக்கக்கூடிய ஒரு தர்மம் ஒரு தேசம் நம்முடையது. துவாரகா தீசன், துவாரகையினுடைய ஈசன் பகவான் ரன்சோடு ராய் யுத்தகலத்தை விட்டு ஓடி வந்தவன். ஆனா ராஜாதி ராஜா அந்த துவாரகையில பகவான கொண்டாடுறத பார்க்கணும். அப்பா அத்தியாச்சரியமானவன் துவாரகா தீசன். இந்த துவாரகா தீசன் டாக்கோர் துவாரகா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்காரு. துவாரகையே பஞ்சத்வாரகான்னு சொல்றது, எல்லாத்தையும் அங்கங்க அஞ்சஞ்சு வந்து விஷயங்கள் வந்துருந்தது. டாக்கோர் துவாரகா, துவாரகா ராமதாசர் அப்படின்னு ஒரு பக்தர். அவர் எப்பொழுதும் துவாரகைக்கு போய் துவாரகாதீசனை சேவிச்சுட்டு சேவிச்சுட்டு வருவார். ஒரு சந்தர்ப்பம் அப்படி போறார், போயாச்சு, துவாரகாதீசனை பார்த்தாச்சு. துவாரகாதீசன் கேட்கிறான், என்னாச்சு ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லையே, கரெக்டா வந்துருவியே, என்னாச்சு அப்படின்னு. அப்ப துவாரகா ராமதாசர் அழுதுண்டே சொல்றார், அப்பெல்லாம் உடம்புல பலம் இருந்தது, சரீரம் வயசாகிறது இல்லையா, முன்ன மாதிரிலாம் நடந்து வர முடியல, திரும்பி வருவேணான்னு தெரியாது. இந்த வாட்டி வந்துட்டேன், எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டேன். அவரும் அவர் மனைவி வயசானவர்கள், நடந்து 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 துவாரகைக்கு வந்துட்டார்கள். இன்னைக்கும் எத்தனையோ வயசானவர்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். திருச்செந்தூருக்கெல்லாம் அழகா நடக்கிறா இல்லையா, ஸ்கந்த சஷ்டிக்கும் வைகாசி விசாகத்துக்கும் திருப்பதிக்கு நடப்பா, மெட்ராஸ்லேருந்து நடந்து 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 போறோம். வார்க்கரை சம்பிரதாயம், வார்க்கரை சம்பிரதாயத்துல அந்த ஸ்திரீகள் நடப்பா, தலையில ஒரு துளசி மாடத்தை வர வச்சு நடப்பா அத்தனை கிலோமீட்டர். நம்ம தலகணத்துலாம் நடக்க முடியல, அவ தலைக்கு மேல கணத்தை வச்சு நடப்பா. தலகணத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தலைக்கு மேல அழகா அது பாடு பிடிச்சிட்டு போட மாட்டோம். அந்த துளசி மாடத்தை பிடிச்சிக்காம அவ பாடு வீட்டில் வீட்டில் பஜனை பண்ணி விடையாற போவோம். நமக்கு பக்கு பக்கு ஒன்று எங்கேயா விழுந்துருவோம் அப்படின்னு கவலையே படாம போயிட்டு இருப்பா பாட்டுக்கு. அந்த மாதிரி ஆச்சரியமா இந்த துவாரகா ராமதாசரும் அவர் மனைவி பக்தி பண்றதுக்காகத்தானே தாம்பத்தியம். கணவன் மனைவி எதுக்கு அப்படின்னா பக்தி பண்ணி பகவத் அனுபவத்துல தலைக்கணம். அத்ரி தே அத்ரி அனசுயாதேவி போல, ஜெயதேவர் பத்மாவதி போல, கூரத்தாழ்வான் ஆண்டாள் போல. பக்தி 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 தான் இந்த தேசத்துல. அந்த மாதிரி வா சொல்லிட்டா, இந்த வாட்டி வந்துட்டோம் துவாரகா தீசா, இனிமேல் வர முடியுமான்னு தெரியும். ஓன்னு அழுதா இருக்கு பகவான். ஒண்ணும் சொல்லல, சமயத்துல பகவான் பதிலே சொல்ல மாட்டான். ரொம்ப சமத்து அழகா ராத்திரி பூஜை எல்லாம் முடிஞ்சு கொடுத்து கதவெல்லாம் அடைச்சுட்டு போயிட்டா அவள்லாம். அப்ப திடீர்னு கதவு திறந்தது. இவா கோவில் வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. துவாரகா ராமதாசரும் அவருடைய பத்தினியுமா. பகவானுக்கு நம்முடைய பிரார்த்தனை நன்னா தெரியும், உங்களுடைய மனக்கேசம் என்னன்னு சுவாமிக்கு நன்னா தெரியும். தெரியலையோன்னு மட்டும் நினைச்சுடாதீங்க. இல்லையா, நான் ரொம்ப வருஷமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்கலையே நடக்காதீங்க. பகவான் தான் இன்னும் மோசமா போகாதபடி காப்பாத்தின்னு இருக்கான். பிராரப்த கர்மா நம்ம வாழ்க்கையில சுனாமி மாதிரி வந்து அடிச்சுட்டு இருக்கு, அதுக்கு நடுவில் நம்ம வாழ்க்கை படகு சுகமா போயிட்டு இருக்குன்னா பகவத் கிருபை. வாழ்க்கையில் இந்தோ நிலைமையில இருந்தோம், இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்கோம்னா பகவத் கிருபை. நன்னா ஞாபகம், பகவான் நம்மளை கஷ்டப்படுத்தவே இல்லை. நம்முடைய பிராரப்தத்தினாலே நாம துக்கத்தை அனுபவிக்கிறோம், ஆனா அதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில நாம முன்னேறிட்டுதான் இருக்கோம் பகவத் கிருபையினால. இல்ல இல்ல, வாழ்க்கையில் ஒண்ணும் பெரிய முன்னேற்றம் இல்லை. எத்தனை தடவை நவதிருப்பதி பார்த்திருப்பேன், எத்தனை தடவை ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருப்பேன், எத்தனை தடவை நெல்லையப்பரை பார்த்திருப்பேன், எத்தனை கோவில்கள் சுத்திருப்பேன். நன்னா இருக்கிறதுனாலதானே போக முடிகிறது. ஐயோ நீ ஐரோப்பாலையோ ரஷ்யாலையோ இருந்தா நினைச்சா நெல்லையப்பரை போய் பார்க்க முடியுமா? நினைச்சா சரியா? இப்ப நினைச்சாவை பார்க்க முடியறது அப்படின்னா தெய்வம் இருக்குன்னு தானே இருக்கும். ஆழ்வார் நகரி போகணும், ஜோரா பவிஷ்யத் ஆச்சாரியனை சேவிக்கிறோம், எம்பெருமானார் ஜீயரை சேவிக்கிறோம், திருக்குறுங்குடி போகிறோம், திருக்குறுங்குடி ஜீயரை சேவிக்கிறோம், சுந்தர பரிபூர்ண நம்பிய சேவிக்கிறோம்னா உயிரோட இருக்கோமே. இவ்வளவோ கஷ்டங்கள் அவமானங்கள் நஷ்டங்கள் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அதை தாண்டி உயிரோட இருக்கோம். கோவில்களுக்கு போக முடியறதா இல்லையா? சரி, ஒரு பௌர்ணமி போய் பார்க்கலாம், ஸ்ரீரங்கம் போகலாம், தாமரபரணியில குளிக்கலாம், இதுவே பாக்கியம் தான். நம்ம ஜென்மா எடுத்து வந்ததே கர்மா அழியறதுக்காக, கழியறதுக்காக. எல்லா கர்மாவும் அழிஞ்சு பகவானுடையதான வைகுந்தத்தை அடையணும். சோ ஒவ்வொரு நாளும் நம்முடையதான பிராரப்தம் இந்த பூமியில குறைஞ்சுட்டே வரும். அதனாலதான் ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு, வையத்தை வாழ பிறந்த பாக்கியசாலிகளே. சோ பாரத பூமியில இருக்கிறதுனாலேயே உங்களுடையதான பல விஷயங்கள் கடகடகடகடான் கழிஞ்சுடுறது. மோட்சத்துக்கு தயாராயிருக்கும், இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. மோட்சத்துக்கு ரெடி ஆயிருக்கும், எல்லாமே வேணும். இது சும்மா சுத்தி பார்க்க வந்திருக்கும், வழி தவறி வந்துட்டோம், இந்த ட்ரெயினை மிஸ் பண்ண மாதிரி சுத்தின்னு இருக்கோம். ட்ரெயின் வந்தோடனே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது சாஸ்வதமான இடம் இல்லை. இங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம் அவங்க யாரும் வரல. உங்களை சரி பண்ணிட்டு கிளம்புற வழியை மட்டும்தான் பார்க்கணும். அவன் ஒன்றும் சரியில்லை, இவா ஒன்றும் சரியில்லை, அது அப்படித்தான் விட்டுடுங்க. திருமங்கை ஆழ்வாரெல்லாம் திருப்பின பகவான் உங்களையும் திருத்துவான், அவங்க வீட்டுக்காரர்களையும் திருத்துவான். சந்தேகமே வேண்டாம், பகவான் திருத்துவான், பகவான் நடத்தி காட்டுவான். காலத்தே நடக்கும், எந்த காலம் நமக்கு தெரியாது. நமக்கு எல்லாத்துக்கும் இந்த காலில் வெந்நீரை கொண்டு அவசரம் ஜாஸ்தி. இப்பயே நடக்கும், இப்பயே நடக்கும். நம்ம அவசரப்படாத ஒரே விஷயம் எது தெரியுமா? தூக்கம் மட்டும்தான். இன்னும் கூட நேரம் தூங்கினா தேவலையே, அதுக்குள்ளேயா 6 மணி ஆயிடுச்சு, அப்படிதான் வருத்தமா தானே இருக்கு. ஐயா 4 மணி ஆயிடுது அப்படி என்னைக்காவது தோன்றதா? ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ள 4 மணி ஆயிடுச்சு, அதுக்காகவே 1/2 மணி நேரம் கடிகாரத்தை ஃபாஸ்டா வேற வச்சு நம்மளை ஏமாத்தீங்க. பாடம் இன்னும் 1/2 மணி நேரம் தூங்கலாம், தூக்கத்துல அவசரமே இல்லை. இன்னும் தூங்கணும், இன்னும் தூங்கணும், இன்னும் தூங்கணும். பஸ்ல உட்காந்தா தூக்கம், எங்க போனாலும் தூக்கம், சத்சங்கத்திலேயே சுகமா தூங்குவோம். இதுல வேற பெருமையா சொல்லுவேன், எங்க போனாலும் நான் தூங்கிடுவேன். இது ஒரு பெரிய பெருமையா, எங்க இருந்தாலும் நான் தூங்குவேன், எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. எங்க இருந்தாலும் பக்தி பண்ணுவேன், எங்க இருந்தாலும் நாமஜபம் பண்ணுவேன், எந்த நிலைமையிலையும் பிரஹல்லாதன் மாதிரி இருப்பேன்னா அது பெருமை. தூக்கத்துக்கெல்லாம் ஒரு பெருமை உண்டானு. எத்தனையோ ஜீவராசிகள் சுகமா தூங்கிட்டு இருக்கு. இந்த பனிப்பிரதேசத்துல வாழக்கூடிய கரடிகள்லாம் உண்டு, அது 6 மாசம் அப்படியே கிடக்கும், ஒண்ணும் பண்ண ஜம்முன்னு தூங்கும், சோறு தண்ணி இல்லாம தூங்கும், சௌக்கியமா கும்பகரணம் மாதிரி தூங்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா, பக்தி அனுபவம். இன்னைக்கு என்ன பார்த்தோம், இன்னைக்கு என்ன அனுபவிச்சோம், இன்னைக்கு என்ன பகவத் தியானம் கிடைச்சது. ஏன்னா இந்த தேசத்துல ஒவ்வொரு செகண்டும் யாரோ ஒருத்தர் பகவானை பார்த்துட்டு இருக்கா, நல்லா ஞாபகம். இந்த க்ஷணம் யாரோ பிருந்தாவனத்துல கண்ணனுடைய ராசக்கீடை அனுபவிச்சுட்டு இருக்கா, இந்த க்ஷணம் பன்றீபுரத்துல யாரோ பாண்டவன் இடத்துல பேசிட்டு இருக்கா, இந்த க்ஷணம் பத்மநாபனிடத்துல யாரோ விளையாடிட்டு இருக்கா திருவனந்தபுரத்துல, இந்த க்ஷணம் அயோத்தியால ராமனோட யாரோ நடந்துட்டு இருக்கா, இந்த க்ஷணம் நெல்லையப்பர் யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு க்ஷணமும் இந்த தேசத்துல தெய்வீக காட்சி கிடைச்சுட்டே இருக்கு. சோ இங்க இருக்கிறதுனாலயே நமக்கு அழகான தெய்வீக அனுபவங்கள் கிடைச்சிடும். துவாரகா ராமதாசரும் அவர் மனைவியும் அழுதுண்டு இருக்கா, கோவில் கதவு படீர்னு திறந்தது. பிரத்யக்ஷமா துவாரகாநாதன் இறங்கி வா நடந்து, அழகன் அந்த கொழுக்கு முழுக்கள் ஒரு முகம். எத்தனை பேர் பாத்துக்கேன்னு தெரியல, துவாரகாநாதனை பார்த்தாலும் ஒரு குஜராத்தி மாதிரி தான் இருக்கணும். குருவாயூரப்பன் பத்மநாபர்லாம் கரெக்டா மலையாளி பேசு, உடுதி கிருஷ்ணன் கரெக்டா கன்னடத்துக்கார மாதிரி தான் இருப்பேன். ஸ்ரீரங்கநாதன்லாம் நீங்க கண்டுபிடிக்கும். ஒவ்வொரு மூர்த்தியும் அந்த அழகு ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, அத்தியாச்சரியமா அதி விசேஷமா இருக்கும். அழகா நடந்து வரான் பகவான் சாக்ஷாத் மன்மத மன்மதனாக, கோடி சூரிய பிரகாசனாக, வை ஜெயந்தி மனமாலிதாரியாக பிரத்யக்ஷமா நடந்து வந்து வாழ்ந்து பேர் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கா. பக்கத்து நடுவில் வந்து உட்கார்றான் சுவாமி. எப்படி முதலாழ்வார்கள் 3 பேரும் ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம்னு திருக்கோவலூர்ல ஒரு இடைக்கையில் நிற்கும் பொழுது இடிச்சு பிடிச்சுட்டு திருக்கோவலூர் ஆயன் வந்து நின்னானோ அந்த மாதிரி துவாரகா ராமதாச அவர் மனைவியும் உட்காந்து அழுந்தா நடுவில் இடுக்கல வந்து உட்காந்துக்கிறான். எதுக்கு இப்படி அழுது, என் கோவில்ல வந்து இப்படி அழுவாளா? அவ சொன்னா உனக்கு என்ன, நீ ஜாலியா இருப்ப, எங்களை மாதிரி கோடி பக்தர்கள் உனக்கு உண்டு, எங்களுக்கு ஒன்ன விட்டா வேற யாரும் கிடையாது. இப்ப என்னதான் வேணும், எங்களால திரும்பி வர முடியாது. அதுக்கு அதுக்கு அவள் அழுக, நான் வந்துடுறேன் உங்களோட என்னும் பகவான். அவ சிரிச்சா, சும்மா சொல்லாத போடா, நீ பொய்யன். மாலாய் பிறந்த நம்பியை மாலையே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைத்தானே இங்கே போத கண்டீரே, ஏலா பொய்கள். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, கண்ணன் என்ன சொன்னாலும் பொய்யாவே ஆயிடுறது. அதனால பகவத்கீதை கூட அடிப்பை படிக்கிறதே இல்லை, பொய்யோ அப்படின்னு. கிருஷ்ணன் பொய் தானே அப்படின்னு, பொய் நம்பி அப்படின்னு தான் வைஷ்ணவ சித்தாந்தத்துல கிருஷ்ணனுக்கு பெயர். பகவான் சொன்னான், சத்தியமா என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் வரேன் உங்களோட என்னச்சான். நம்ம எல்லாம் தலைமையில சத்தியம், பகவான் என் தலைமையில சத்தியம் பண்றேன். எப்படிதா வருவாய்? தோறும் அழகா மாட்டு வண்டி இருக்கு, அதுல ஏத்தி என்ன உட்கார வச்சுக்கோங்க, இழுத்துட்டு போங்க, நான் வந்துடுறேன், உங்களோடய இருந்துடுறேன். எனக்கு பக்தர்கள் தான் முக்கியம்னு சொன்னாம் துவாரகா தீசன். உடனே அந்த மாட்டு வண்டியில அழகா வேலை பண்ணு, அர்ச்சாவதார மூர்த்தி சிலா ரூபமா எடுத்து வச்சுண்டு அந்த மாட்டு வண்டிய கணவனும் மனைவியுமா இழுத்துட்டு போறான் மாடு மாதிரி. இதுதான் இந்த தேசம், தெய்வத்தை வச்சுண்டு இழுத்துட்டு போற ஒரு தேசம். தெய்வம் அப்படி வசப்படும் பத்துடை அடியவர்க்கிளியவன். ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் அப்படி அசஞ்சு அசஞ்சு வந்தா, திருவாரூர் தேர் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் தேர் பார்த்தோம் அப்படின்னா 100 கோடி இழுக்கிற மாதிரி ஒரு தேர். ஜனங்களை சுலபமா ஒன்னா சேர்த்து விடுறது நம்முடைய தேசம் பக்தினாலே. ஊர் எவ்வளவு சந்தேகத்தில் இருந்தால் மா தேர் ஆசிரி போய் இழுப்போம் அப்படி இழுக்க வந்துடுறா இல்லையா. அழகா துவாரகாதீசனை வச்சுட்டு கணவன் மனைவியுமா இழுத்துன்னு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல கணவன் மனைவி களைச்சு போயிட்டா, வயசானவ மாடு மாதிரி இழுத்தான்னா. கண்ணன் சொல்றான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ, அப்புறமா போகலாம் அப்படின்ட்டான். உடனே அவள் அப்படி உட்காந்தா தூங்கி போயிட்டான். துவாரகாதீசன் இவா 2 பேரையும் தூக்கி வண்டியில வச்சுட்டான். வச்சுட்டு இவன் மாடு மாறி இழுக்கிறான். இங்க பக்தனும் தெய்வத்தை இழுப்பான், தெய்வமும் பக்தனை இழுக்கும். இதுதான் நம்ம தேசம். ஒவ்வொரு நாளும் நம்மளோட டிரைவிங் போர்ஸ் என்ன தெரியுமா, இங்க தெய்வம் தான். ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்தவுடனே பகவானே நீ பொழுது நல்லா இருக்கணும் தான் நம்ம எழுந்துப்போம். கையை கூப்பிண்டு பகவன் நாமத்தை சொல்லிண்டு தாத்தா என்ன சுப்பிரபாதம் கேட்டா நன்னா இருக்கு, அது ருட்டீன் ஆயிடுச்சு இல்லையா நமக்கு, இல்லாட்டி என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்றோம். தாத்தால எழுந்த உடனே பகவத் விஷயங்கள் கேட்கறது ஒரு சுகம். நன்னா வெள்ளிக்கிழமையெல்லாம் ஆயாச்சுன்னா வீடு முழுக்க அப்படி சாம்பிராணி புகை, இப்படி தெய்வீகமாகவே வாழ்ந்து நமக்கு பழக்கம். இந்த தெய்வீகத்தினாலதான் மற்ற மதங்கள் இங்க ஜீவிச்சுருக்கு. மற்ற எல்லா இடங்கள்லயும் தோத்து போன மற்ற மதங்கள் இங்க தெய்வீகம் இல்லாம வாழ தெரியாத, அதனால ஜீவிச்சுருக்கு. இந்து தர்மத்தின் அஸ்திவாரத்தினால ஜீவிச்சுருக்கு. எத்தனை வசத்தி, இன்னைக்கு சனிக்கிழமை விரதம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், இன்னைக்கு பௌர்ணமி விரதம், இன்னைக்கு கிருத்திகை விரதம், இன்னைக்கு கந்த சஷ்டி, இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, இன்னைக்கு அம்மாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம், என்ன வேணா எடுங்கோ, ஏதான ஒரு பக்தி விஷயம் உண்டு. இங்கு கண்ணன் இழுக்கிறானா, 30 கோடி தேவர்கள் கண்கள் ஆனந்த பாஷம், கிருஷ்ணா என்ன கிருப அப்படியே இழுத்துட்டு வரானா, ஒரு ஸ்திதியில அவ முழிச்சுக்கிறான். உடனே பகவான் வண்டியெல்லாம் விட்டு ஓரத்துல போய் ஒரு மரத்தை பிடிச்சு நிக்கிறான், ஒரு வேப்ப மரத்தை பிடிச்சிருந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறான். இன்னைக்கும் துவாரக்கரையில தாக்கோர் துவாரக்கா போற வழியில அந்த வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரம் நிச்சயமா நமக்கு தெரியும், கசக்கும். கிருஷ்ணன் துவாரகாதீசன் எந்த கிளைய பிடிச்சு நின்னானோ அந்த கிளையுடைய இலைகள் மட்டும் இன்னி வரைக்கும் கசக்கிறது இல்லை. ஒரே மரத்துல ஒரு கிளை மட்டும் கசக்காம இருக்குமா அப்படின்னா பக்தி பாசிபிளே கிடையாது இல்லையா. ஆனா துவாரகாதீசன் பிடிச்சு நின்னதுனால அந்த கிளை இன்னைக்கு சித்திக்கிறது, கசப்பே இல்லை. உடனே பாக்குற கிருஷ்ணா எங்கேயோ வந்த மாதிரி இருக்க துவாரகாதீசன், இல்ல 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 உங்களுக்கு மறந்து போயிடுது, வயசாகிடுதோன்னு வயசானதால மறந்து போச்சு அப்படின்ட்டான். அதுக்குள்ள பொழுது விடியறது, கோவில் கதவை திறந்து பார்க்கறா, சுவாமிய காணல. நம்ம ஊர்ல அப்பப்ப சுவாமி எல்லாம் காணாம போடும், அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரும். இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம். திடன் கூட சுவாமிய ஒத்துழைப்பா வச்சிருந்து திருடிட்டு வருவான், கல்லர்பிரான், ஸ்ரீவைகுண்டம் கல்லர்பிரான். அத்தனை ஆச்சரியம், சுவாமிய காணல, அவெல்லாம் புரிஞ்சுட்டா. துவாரகா ராமதாசன் அவர் தான் தூக்கிட்டு போயிருப்பார் சுவாமிய, பார்த்தா வாசல்ல வண்டிய காணல, வண்டி போன தடயம் தெரியும், தடயம் இல்லாம பண்ணிருக்கப்படாதா, இவன் தானே ஐஷன் போசனா, கடைசியில தடயத்தோட ஐஷன் போயிட்டான். இவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, வயசானவாதானையும் தடுத்துட்டே வந்துட்டா, ஒரு சித்தியில பக்கத்துல வந்துட்டா. பகவான் வச்சு அழுத்துட்டு போறான், பகவான் சொல்றான் அவெல்லாம் என்ன அபகரிக்க வந்துட்டா, ஒண்ணு பண்ணு நீ எனக்கு ஒரு கணத்துல ஒழிச்சு வச்சுடு அப்படின்னு சொல்ல, உடனே கடகடன மூர்த்தியை தூக்கின, வயசானவர் அந்த மூர்த்தியை தூக்கிட்டு கணத்துக்குள்ள இறங்கி ஒரு இடத்துல துவாரகாதீசனை ஒழிச்சு வைக்கிறார். ஒழிச்சு வச்சுட்டு மேல வந்து நிக்கிறார் வண்டி, இவர் அவர் மனைவி எல்லாம் எல்லாரும் வந்தா, துவாரகாதீசன் எங்கே அப்படின்னு கேட்டான். இவருக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை, அப்படி கணத்தை எட்டி எட்டி பாதிரி எனக்கு தெரியாதுன்ற, எட்டி பார்க்காம இருக்கப்படாதா. அவர் மனைவி பாக்குறாரு, பொய்யே சொல்ல மாட்டார், இன்னைக்கு எங்கேன்ற பொய் சொன்னார்னா, சகவாச தோஷம், ஒரு ராசி கிருஷ்ணனோட இருந்தாரோன்னு ஏழா பொய்கள் உரைப்பானே, பொய் வந்துடுதான் கிருஷ்ணன் உள்ளே இருந்து பொய் சொல்ல வச்சுட்டான். நம்ம சொல்ற பொய்க்கு அவனே கிருஷ்ணன் சொல்ல வச்சான்னு சொல்ல சரியா, அவருக்கு அவர் அவர சத்திய சந்தன், ஆனா பொய் சொல்லிட்டார். கிணத்தை எட்டி எட்டி பார்த்துண்டு இவர் ஈரம் தொப்பமா நினைஞ்சிருக்கார். உடனே அவள் தெரிஞ்சு போயிடுத்து உள்ள கடகடன் கிணத்துல இறங்கினா துவாரகாதீசன் மூர்த்தியை எடுத்துட்டார். இவர் பதறா, பொய்யே சொன்னதில்லை, பொய் சொல்ல வச்சார், திருடினதே இல்லை, திருட வச்சாள். இப்ப இவெல்லாம் என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டியா துவாரகாதீசா, என்ன பண்ணுவேன்னு அழுதா. அப்ப பகவான் அழகா இவரிடத்துல பேசுறான், நம்முடைய தெய்வங்கள் எல்லாமே பேசும் தெய்வங்கள் தான், பேசாத தெய்வங்கள் இல்லை, வெறும் சிலை இல்லை, உயிருள்ள தெய்வங்கள் தான். அழகா பகவான் சொல்லிட்டான், செங்கனிவாயை திறந்து என் எடைக்கு எடை தங்கம் கொடுக்கிறேன்னு சொல்லிடு, இவா என்ன விட்டுடுவா, அவருக்கு அவளெல்லாம் தங்கமே கிடையாது, ஏதோ உழைச்சி சாப்பிட்டு இருக்கார் அவரும் அவர் மனைவி. உடனே ஆவேசம் வந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த துவாரகாதீசன் என்கிட்ட கொடுத்துருங்கோ, என்னுடைய எடைக்கு எடை தங்கம் நான் தருகிறேன் அப்படின்ட்டார். இந்த கோவில் பூஜை பண்ற பண்டான்னு சொல்லுவார், பூஜாரிகள்லாம் சிரிச்சா ரொம்ப சந்தோஷம், துவாரகாதீசனுக்கு சமமான தங்கம் கொடுக்கணும், நாங்க ஒரு தங்க மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ணிக்கிறோம் கொடுங்கோன்னு சொல்லி ஒரு தராசெல்லாம் ஏற்பாடு பண்ணி கண்ணனை ஒரு பக்கம் வச்சாச்சு துவாரகாதீசன். எந்த முகூர்த்தத்துல சத்யபாமா கிருஷ்ணனை தராசுல ஏத்தினாலோ அண்ணிலேருந்து மாத்தி மாத்தி கண்ணன் ஏதோ ஒரு தராசுல உட்கார்ந்து இருக்கான். துவாபரயுகத்துல நடந்தது, கலியுகத்திலையும் நடந்துருக்கு. அழகா ஜோரா ஒரு பக்கம் துவாரகாதீசன் மூர்த்தியை வச்சாச்சு, உடனே அவள்லாம் சொன்னா, சரி சரி தங்கத்தை எடுங்கோ. பார்த்தா அவள் உடம்புல எங்கேயுமே தங்கமே இல்லை. அப்ப துவாரகா ராமதாசருடைய மனைவி, அவன் மூக்கத்துல ஒரு மூக்குத்தி இருந்தது. உடனே அந்த மூக்குத்தியை கழட்டி, துவாரகா தீசா, உன்னுடைய கணம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும். இதுதான் சத்தியம். நமக்கு தெய்வத்தை பத்தி பூரணமா தெரியும், ஆனா தெய்வத்துக்கு நம்மள தெரியும் இல்லையா? அது ஒண்ணு இருக்கே. ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு பயப்படாதீங்க. தெய்வத்துக்கு உங்களை ரொம்ப நன்னா தெரியும். உங்களுடைய கஷ்டம் தெரியும், உங்களுடைய பிராரப்தம் தெரியும், உங்களுடைய தேவை தெரியும், உங்களுடைய பிரச்சனை தெரியும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு தெய்வத்துக்கு தெரியும். பகவான் ரொம்ப சத்தையோடு இருக்க நம்ம வாழ்க்கையில, நமக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஸ்ரத்தையை விட பகவானுக்கு ஸ்ரத்த ஜாஸ்தி. சின்ன குழந்தைக்கு காத்தால இருந்துக்கணும், ஸ்கூல் போனா சத்தையோட படுத்துக்கிறது, என்னெல்லாம் போய் சொல்லி லீவு போட்டு வீட்டில் இருக்கலாம், அப்பதான் வயிற்ற வலிக்கிறதுன்னு, அப்பதான் நோட்டை தொலைச்சேன்னு, எப்படியாவது தப்பிக்க ட்ரை பண்ணும். ஆனா அம்மா இதோட எல்லா சேட்டைகளும் தெரியும். இது என்னெல்லாம் நடிக்கும், எப்படி எல்லாம் பொய்யா அழும்னு தெரிஞ்சு அது எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்லி எப்படியாவது வாயில சாப்பாட்டை திணிச்சு கூழ கொண்டு விடுறாங்க ஜம்முன்னு. அப்ப இந்த குழந்தை நம்ம எல்லாம் படிச்சோம்னா, நம்ம சத்தையோட தான் படிச்சோம்னு சொன்னா பொய். ஒரு சிட்டியில வேற வழி இல்லை, நல்ல வேலைக்கு போகணும், ஊர்ல பெருமை போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும்ன்றதுக்காக படிச்சிருப்போமே ஒழிய, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஆசையோட படிச்சோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா தாய்க்கும் தகப்பனுக்கும் இருந்த ஸ்ரத்த நம்மளை படிக்க வச்சது. அதுபோல கண்ணனுக்கு ஸ்ரத்த உண்டு இல்லையா, அதனால துவாரகா ராமதாசருடைய மனைவி பிரார்த்திச்சிருந்தா, கிருஷ்ணா எனக்கு ஒன்னும் தெரியாது, ஓம்பாடு இடைக்கிட தங்கம் கொடுக்க சொன்னவனும் நீதான், என்கிட்ட நீ கொடுத்திருக்கிற தங்கமும் இவ்வளவுதான், இடைக்கிட தங்கனி கொடுக்கணும், அவட தங்கனி கொடுத்து வச்சிருக்க, நீ கொடுக்கலப்பா, நம்ம இடத்துல என்ன இருக்கோ கண்ணன் கொடுத்தது, சந்தோஷமா இருக்கும், என்ன கிடைச்சிருக்கோ நீ எங்க வாழல அங்க சந்தோஷமா இருக்கும், எந்த ஸ்திதியில சுவாமி இன்னைக்கு வச்சிருக்காரோ அந்த ஸ்திதியில திருப்தியா இருக்கும். பகவானே தான் அம்மாவோட கர்ப்பத்துல 10 மாசம் வச்சான், பகவானே தான் 10 மாசம் கர்ப்பத்தை விட்டு வெளில எடுத்தான், பகவானே தான் நமக்கு ஆச்சாரிய புருஷால காட்டி கொடுக்கறான், பகவானே தான் நமக்கு நாம ஜபத்தை சொல்லி கொடுக்கறான், பகவானே தான் உங்களை தாமிரபரணி ஆத்தங்கள்ல வாழ வச்சு எல்லாருக்கும் கிடைச்சு விடுறதா, டெய்லி தாமிரபரணி நதியை பார்க்கும்படியான ஒரு தரிசன பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா, எல்லாருக்கும் கிடைச்சு விடுறதா கிடையாது. அப்ப சுவாமிக்கு தெரியும் அவன் சௌக்கியமா வச்சிருக்கான், பூனைக்குட்டி போலே மக்கட்ட நியாயம் மார்ஜார நியாயம் சொல்லுவான், பூனைக்குட்டி நியாயம், இந்த பூனைக்குட்டிய தாய் எங்க வைக்கிறதோ அப்படியே இருக்கணும், இன்னைக்கு இங்க வச்சிருப்பான், இருப்போமே என்னாச்சு, நாளைக்கு வேற இடத்துல வைப்பான், அவனுக்கு தெரியுமே வைக்கட்டமே, நம்ம கவலையே பட வேண்டாம். வயல்ல வித விதைக்கிறோம், நெல் செடியெல்லாம் நாத்தெல்லாம் வர்றது, அதை திரும்பி பிடுங்கி நடனம்னு நாத்தா கவலைப்படுறது, விவசாயி தானே கவலைப்படுறான், வேற வேலைக்கு தண்ணி விடணும் அப்படின்னு நாத்தா கவலைப்படுறது, விவசாயி தானே கவலைப்படுறான், அறுவடையா பண்ணணும் அவன் தானே யோசிக்கிறான், கதிர் அடிக்கணும், மழை வராமா இருக்கு, நெற்களத்தை பிளாஸ்டிக் ஷீட் போட்டு மூடணும், எதுவுமே நெல் கேட்கலையோ. அது போல நெல்லெல்லாம் விட்டுருவோம், மொபைல் போன் நம்ம எல்லாருக்கும் பழக்கமான ஒரு விஷயம், எவ்வளவு பத்திரமா வச்சுக்கணும், ஆத்துல ஆத்துக்காரை விட்டுருவோம், மனைவியை விட்டுருவோம், குழந்தைய விட்டுருவோம், பந்தயக்குள்ள விட்டுருவோம், மொபைல் போன் மட்டும் விட மாட்டோம், எத்தனை ஜாகிரதையா பத்திரமா வச்சுண்டு அதை தொடச்சு தொடச்சு வச்சுண்டு, அப்ப சார்ஜ் எல்லாம் பக்கத்து இருக்கிற சாப்பாடு போடுறோமோ இல்லையோ, மொபைல் போன் கரெக்டா சாப்பாடு போட்டுருவோம், ஒரு நாள் கூட விடாம பார்த்து 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 பார்த்து, எப்பயா மொபைல் போன் உடஞ்சு விடுத்தனா நெஞ்சமே வெடிச்சு விடுறது ஐயோ அப்படின்னு. ஆனா அது வந்து நம்மள கேட்கறது இல்லை, அதை ஜாகிரதையா நம்ம தானே பாத்துக்கிறோம், சொத்துக்குரியவன் சொத்தை பாதுகாக்கிறா போல தெய்வம் உங்களை பாத்துக்கிறது. இன்னி வரைக்கும் பகவான் தான் தாங்கினான், இப்பொழுது அவன் தான் தாங்கின்னு இருக்கான், நாளைக்கும் அவன் தான் தாங்க போறான், தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்க, ஏதோ பாபமா வச்சுருக்கா மட்டும் நினைச்சுடாது, நீங்க சாப்பிடுற ஆகாரம் இல்ல நீங்க சாப்பிடுற பழம் வரைக்கும் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தேடிட்டு வரதா இல்லையா. தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்க போறேன் அப்படின்னா ஏதோ ஒரு கடைக்கு போற ட்ரெஸ் பார்க்கறது ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன டிசைன், என்ன கலர், நல்ல கிளாத், இந்த விலையில ரொம்ப அழகா கிடைச்சுடுதே அப்படின்றோம். சோ நீங்க வாங்குற இடத்துல அந்த துணி வந்து உங்களுக்காக எஸ் சார்னு கை கட்டின்னு காத்துட்டு இருக்கோம், எஸ் மேடம் எஸ் சார் அப்படின்னு, நீங்க எங்கேயோ யாரோ பண்றான் ஒரு நெசவாளி, ஆனா அவனுக்கு நமக்கு பிடிச்ச டிசைன் நமக்கு பிடிச்ச கலர் எங்கேருந்து வருதுன்னா உள்ளுக்குள்ளே சுவாமி அவனை தூண்டார். ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை பத்தி நீங்க யாராவது யோசிக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. இல்லாட்டி நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது 25 வயசுல சாப்பாடு இப்படி சாப்பிடணும்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அந்த 25 வருஷம் கழிச்சு வேண்டிய விஷயங்கள் வரைக்கும் அதற்குரியான ப்ராசஸ் நடந்துட்டு தானே இருக்கு. இப்ப நாளை காத்தால வீட்டுல பால் வரணும், காஃபி குடிக்கணும். ஆனா அந்த பாலுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு தானே இருக்கு. இந்த பால் கவர் வர்றது வச்சுக்கோங்களேன், வீடு வாசல்ல பால் கவர் வந்து பெல் அடிக்கிற வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. பகவான் வந்து ஜம்முன்னு கொடுக்கறான் இல்லையா? நம்ம ஒண்ணும் பெரிய சமப்படுறது இல்லையே. எத்தனை விஷயங்கள், காய்கறிகள் முதற்கொண்டு எல்லாம் நமக்கு முன்னாடியே காத்துன்னு இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் அப்படின்னா ஒரு 500 பேருக்கு சாப்பாடுன்னா 500 பேருக்கான வாழை இலை காய்கறிகள் எல்லாம் தயாரா இருக்கு இல்லையா? அப்ப தெய்வம் பார்த்து பார்த்து நடத்தின் இருக்கு. தைரியமா பகவான் இருக்கான் காப்பாத்துவான்னு உங்க கடமைகளை மட்டும் பண்ணிட்டு வாங்க. மனசுல கவலையோ வெறுப்போ கோபமோ நொந்து போயோ இருக்கக்கூடாது. பிரசன்னமா என் பகவான் என்ன நன்னா வச்சிருக்கான், வைத்த விடத்து இருந்தேனும் பரதனை போலே அப்படின்ற திருக்கோளூர் பெண் பிள்ளை. பரதன் வாழ்க்கையில் எவ்வளவு அவமானங்களா அத்தனையும் தாண்டி அவன் பாட்டுக்கு இருந்தான். லோகமே இன்னைக்கு கொண்டாடும் இருக்கு பரதனையும் கைகேயும். அந்த மாதிரி அழகா இவ சொல்லிட்டா, துவாரகாதீசா ஏ துவாரகா நாதா ஏ துவாரகா ராஜா, உன்னுடைய கணம் எனக்கு தெரியாது, என் நிலைமை உனக்கு தெரியும்னு அழகா மூக்குத்திய கழட்டி தராசோட இந்த பக்கத்துல வச்சுட்டா, மூக்குத்தி கணமா எடுத்து பகவான் லேசாயிட்டான். பகவான் லேசாயிட்டான். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பக்தியில மட்டும்தான் இங்க தெய்வத்தை அனுபவிக்க முடியும். அத்தனை அழகா பகவான் லேசா ஆயிட்டான். உடனே எல்லாரும் பிரமிச்சு போனா, கை கூப்பினா, துவாரகாதீசன் உங்களோட இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதனால நாங்கள் ஐஷன் போக முடியாது, நாங்கள் துவாரகையில வேற ஒரு மூர்த்தியை பிரதிஷ்ட பண்றோம், இந்த மூர்த்தியை நீங்க ஐஷன் போயிடுங்கோ அப்படின்ட்டான். அப்படி அந்த துவாரகா நாதன் டாக்கோர், டாக்கோர் துவாரகான்னு பேர். இந்த டாக்கோர் துவாரகா நாதன் ரொம்ப அழகா இருப்பான். நீங்க இன்டர்நெட்ல லைவ் ரிலே பார்க்கலாம். டெய்லி அவனோட ஆரத்தி எல்லாம் டாக்கோர் துவாரகான்னு கூகுளில் போட்டேன்னா அவங்க வெப்சைட் உண்டு, டாக்கோர் துவாரகாவுடைய வெப்சைட் உண்டு. வீட்டில் உட்காந்து சௌக்கியமா லைவ் ரிலே பார்க்கலாம். சோம்நாத் சிவலிங்கத்தினுடைய ஆரத்தி வீட்டில் உட்காந்து லைவ் ரிலே பார்க்கலாம். எல்லாமே இருக்கு. உட்காந்த இடத்துல தெய்வம் வந்து கிருபை பண்ணக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய தேசம். இந்த டாக்கோர் துவாரகா தான் சரியா ஒரிஜினல் துவாரகா நாதன். பக்திக்கு வசப்பட்டு வந்துடான். இன்னைக்கும் நின்று இருக்கான் ஜம்முன்னு. இன்னைக்கு அவனுக்கு பூஜையில் தான் நடந்துட்டுருக்கான் டாக்கோர் துவாரகா நாதனுக்கு. அதன் பிறகுதான் இன்னொரு துவாரகா நாதனை நம்ம பார்க்கக்கூடிய துவாரகையில பிரதிஷ்ட பண்ணிருக்கார்கள். துவாரகா, அதே துவாரகா நம்ம பார்க்கறது கடற்கரை ஓரத்துல கடலுக்குள்ள பேட்டு துவாரகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தீவு துவாரகா. தீவு துவாரகா தான் ஒரிஜினலா கிருஷ்ணன் வாழ்ந்த இடம். இன்னைக்கும் சப்மர்ஜ்ட் துவாரகா அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணனுடைய அரண்மனை மட்டும், அந்த இருந்த இடம் மட்டும் இன்னைக்கு பேட்டு துவாரகாவா இருக்கு. முழு துவாரக்கையில அதை தவிர மற்ற எல்லா இடங்களும் அப்படியே கடல்ல அமிழ்ந்து போயாச்சு. இன்னைக்கும் கடலுக்குள்ள அந்த மாளிகைகள் எல்லாமே இருக்கு. ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டில, நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. சப்மர்ஜ்டு துவாரகா அப்படின்னு நீங்க வந்து கூகுள்ல சர்ச் போட்டீங்கன்னா வீடியோ வரைக்கும் பார்க்கலாம். சப்மர்ஜ்டு துவாரகாவோட வீடியோ உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, பில்லர்லாம் இருக்கு, அந்த ஒரு பேலஸ் இருக்கிறது எல்லாமே இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. அத்தனை ஆச்சரியமா இந்த துவாரக பேட்டு துவாரகையில ஒரு கிருஷ்ணன் பலராமன் இவாழ்லாம் இருக்கா. பேட்டு துவாரகா தான் மீரா மாதா போன இடம். மீரா பிரபு கிரிதாரி அப்படின்னு மீரா மாதா, ஆச்சரியமான ராஜஸ்தானத்தினுடைய ரஜபுத்திர ஸ்திரீ மீரா மாதா. அத்தனை அழகா கிருஷ்ணநாம ஜபம் பண்ணக்கூடியவள் மீரா மாதா. அந்த மீரா மாதாவை அவ புருஷனே கொலை பண்ணணும்னு ட்ரை பண்றான் கும்பரான. இந்த கும்பரானா ஒரு ஸ்தித்தியில அவளுக்கு கருணாக பாம்ப ஒரு பெட்டியில அடைச்சு கொடுக்கிறான். உள்ளுக்குள்ள சாலக்ராம மூர்த்தி அப்படின்னு இந்த கும்பரானாவுடைய சகோதரி ஊதான் ஒருத்தி கொடுக்கிறான். ஆனா மீரா மாதா பக்தியோட ஆ சாலக்ராம மூர்த்தி, சாலக்ராமம்ன்றது ஒரு பூச்சியினுடைய கூடு, நேபாளத்துல கண்டகி நதி தீரத்துல மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளவு அழகா அதுல ஃபார்மேஷன் வரும். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது வராக மூர்த்தி, நரசிம்ம மூர்த்தி, சுவர்சன மூர்த்தி, கோபால மூர்த்தி நிறைய உண்டு. வேற எந்த நதியிலையும் இந்த சால கிராமம் கிடைக்காது. இதெல்லாம் தானே அதிசயம். அது தெய்வமா இன்னைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கும் சால கிராம மூர்த்தி. மீராமாதான் பக்தியோட அந்த பாம்பு பெட்டிய ஆசையோட ஆ மீரா பிரபு கிரிதாரின்னு வாங்கி திறக்கிறா. திறந்தா அந்த கருணாகம் சீரித்து அடுத்த க்ஷணம் அது சால கிராமமாவே மாறிடுச்சு. இன்னைக்கும் பிருந்தாவனத்துல அந்த சால கிராமம் இருக்கு. மீரா மாதாவுடைய கோவில் பிருந்தாவனத்துல உண்டு. அந்த இடத்துல கருணாக பாம்பே சால கிராமமா மாறிட்டு அந்த சால கிராமம் இன்னைக்கும் பிருந்தாவனத்துல. எப்பயாவது போனா பிருந்தாவனம் போனா மீரா மாதா கோவில்னு கேளுங்கோ, அங்க போனா அங்க சால கிராமம் இருக்கும். மேல எழுதியே வச்சிருப்பா, கருணாக பாம்பு சால கிராமம் ஆனது அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. அந்த மீரா மாதா அனுபவிச்ச ஒருத்தன் தான் துவாரகா தீசன். ஜெய் போலோ மீரா பிரபோ கிரிதரலாலு கீ. மீரா மாதா ரஜபுத்திர ஸ்திரீயா இருந்தாலும் பக்தி பண்ண முடியும், நிரூபணம் பண்ண மீரா மாதா. மீரா மாதிரிலாம் கஷ்டப்படுறதுக்கு நம்மளால இன்னைக்கு முடியவே முடியாது. ஆனா அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி பக்தி பண்ணி காட்டின ஒருத்தி மீரா மாதா. அந்த மீரா மாதா பிருந்தாவனம் வந்துடுறா. அப்ப பகவத் சங்கல்பத்தினால நிறைய பக்தர்கள் துவாரகையிலேந்து வந்து மீரா மாதாவ நீங்க எங்களோட வரணும், நீங்க வந்து பாடினா எங்க துவாரகாதீசனுடைய கோவில் திறக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கா, தயவு செஞ்சு வாங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிருந்தாவனம் இருக்கிறது யூபியில, இவா கூப்பிடுறது குஜராத். பிருந்தாவனம் போயாச்சுன்னா கிருஷ்ண பக்தாளுக்கு அதை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போக பிடிக்காது, மதுரா கூட ரசிக்காது. ஏன்னா பிருந்தாவனம் கிருஷ்ணனுடைய அழகான லீலாஸ்தலம், விதவிதமா கிருஷ்ண லீலைகள் அரங்கேற்றமாகும்படியான ஒரு இடம் ஸ்ரீ பிருந்தாவனம் ரஜபூமி. கடைசியில சத்குருநாதன் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஜோரா மீரா மாதா துவாரகா போறா. பெரிய கூட்டத்தோட போறா. ஒவ்வொரு சுத்தியில நிறைய பேரால வர முடியல. இந்த மீரா மாதா துவாரகாதீசனை பார்க்கணும் அப்படின்னு வரா. நடந்து 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 அந்த பேட்டு துவாரகா கடற்கரைக்கு வந்து அதுல இருந்து ஓடத்த வச்சிருந்து துவாரகைக்குள்ள நுழையலாம். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அப்பெல்லாம் துவாரகையில ஒண்ணுமே கிடையாது. அந்த சந்தர்ப்பத்துல அந்த கோவிலுக்கு மீரா மாதா வரா. இங்க தெய்வத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வந்தாலும் போவார்கள். இதுதான் நம்முடைய தேசம். அதனாலதான் இந்த தேசம் நன்னா இருக்கு. அதனால இவ்வளவு நல்ல சங்கீத சபாலாம் வச்சிருக்கோம். எத்தனை மகாத்மாக்கள் வந்து எத்தனை அழகா எத்தனை ஆச்சரியமா வைபவங்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய பெரியவாள்லாம் வந்திருக்காங்க நல்ல சங்கீத சபால. அப்ப இது நடக்கிறது அப்படின்னா எத்தனையோ பேர் டொனேஷன் எல்லாம் கொடுத்துருக்கு. அவளுக்கு என்ன அவசியமா, அவளா சொந்த வீடு கட்டிண்டு சௌக்கியமா ஆனந்தமா என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு போகிறத விட்டுட்டு இவ்வளவு அழகா நடத்துறா அப்படின்னா அத்தனை விசேஷம். இப்ப நெல்லை சங்கீத சபால எனக்கு சான்ஸ் கொடுத்தான்னு சொல்றது சொல்றேன், நிற்கப்படாது உள்ளத சொல்றேன். அதனால ரெண்டு விஷயம் நம்ம ஸ்ரீமா நடேசன் அவர்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. ஒரு அஞ்சு நிமிஷம் மீரா மாதாவே காத்துட்டு இருந்தா இல்லையா, நீங்களும் கொஞ்சம் காத்துட்டு இருக்கும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஓம் நமோ சிவாய.
நான் படித்த சிறு வயதிலே சுவாமி சிற்பவானந்தர் அவர்களிடம் படித்தேன். இங்கு அந்தரி யோகங்கள் அந்தரி ஒரு அன்பர் கேட்டார். அது ஒரு முப்பது வருஷம் இந்தியாவிலேயே முன்னேறவில்லை என்று கேட்டார். மேல்நாடுகள் அரசுகளார்கள் எல்லாம் பணத்தை குறிச்சு அப்படின்னு அவர் தன்னுடைய அவருடைய கேட்பதை அவர் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்போதே பாதியிலே சாமிப்பார்கள் உண்மை நாடு மேலை நாடுகள் நீங்க சொன்னிட்டு சுவாமி சொன்னார், முதலில் முன்னேற்றம் என்றால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். உனது தேவைகளை பெருக்கிக் கொண்டே போவது முன்னேற்றம் ஆகும். இப்போ சரி போவது அப்படி தேவைகளை பெருக்கிக் கொண்டு போவது முன்னேற்றம் என்றால் உண்மையில் அது முன்னேற்றம் அல்ல. முன்னேற்றத்தின் பொருள் என்ன என்றால் ஆத்ம பரிபாகம் மட்டுமே முன்னேற்ற, மற்ற எதுவும் முன்னேற்றமே அல்ல. அந்த அளவிலே இன்றைக்கு சுவாமி சொன்னாலே உலகம் கூறாவதே பக்தியையோ ஞானத்தையோ ஏகாதிபத்தியத்தையோ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாரத அவர்கள் பார்க்க வேண்டும். எவ்வளவோ முன்னேறியிருக்கின்ற பெரிய ஒரு கைக்கு சயின்ஸ் ஒருத்தர் அவர் சொன்னார், சயின்ஸ் முன்னேற உலகத்தில் பயன் அதிகரிக்கும். ஒரு பைத்தியம் பிடித்தவர்களிடம் ஒரு போராட்டங்களை கொடுத்து சும்மா அப்படி எவ்வளவு சொல்லிட்டு சொன்னால் அதை எவ்வளவு தவறாக உபயோகப்படுத்துவாரோ அந்த அளவுக்கு நீங்களும் இருக்கிறது என்று அவரை ஒத்துக்கொள்கிறார். அவரே உலகம் முழுவதும் நமக்கு இன்றைக்கு ஒரு பெரியவர் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறவர் மகாத்மா காந்திஜி. மகாத்மா காந்திஜி நமக்கு சுதந்திரம் எப்படி வாங்கி கொடுத்தார்? கையில போலும் வாயில நாமனும் இதை வச்சே அவர் சுதந்திரம் கொடுத்தார். நாமமும் பக்தியும் ஒன்றாக போகும். அந்த அளவுக்கு இன்றைக்கு பாரத தேசம் முழுவதும் நாம் உடல் நாம உடல் போய்கொண்டிருக்கிறோம். முடிந்தால் நாம் தான் வளர்க்க எழுந்திருக்க வரைக்கும் இப்போ நிறைய வசதிகள் உண்டு. நிறைய துறை துறை எல்லாம் நிறைய பேசுவாங்க. அதுவே அன்பர்கள் அதை உபயோகப்படுத்த
நெல்லை சத்சங்க சபா வாய்ந்தது. நெல்லை சங்கீத சபா பேர் மட்டும்தான் மாத்திரையே ஒழிய நெல்லை சத்சங்க சபா. ஏன்னா சத்சங்கம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் வேணும். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் உட்கார்ந்து அழகா பகவத் விஷயங்கள் சொன்ன இடத்துல அடியனுக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதுதான் இந்த தேசத்தினுடைய மாண்பு. அவ்வளவு விசேஷம், அவ்வளவு ஜோர். சொன்ன அழகா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்றாரு, கள்ளழகர் ஆத்மரங்கிறத பார்க்கறதுக்கு அத்தனை கூட்டம். சத்தியம், துவாரகையில் அவ்வளவு அழகா கூட்டம் இருக்கும். அத்தனை அழகா மீராமாதா வந்த பொழுது ஆளே கிடையாது. மீராமாதா அவ்வளவு அழகா பஜனை பாடுறா. ஏ துவாரகாதிசா, ஜனங்கள்லாம் ஒன்னு அனுபவிச்சாதானே பாசுகம், ஜனங்களாலதானே உனக்கு ஆனந்தம், ஒன்னாலதானே ஜனங்களுக்கு ஆனந்தம். இப்படி கோவில்கிற மூடி வச்சிருந்தா என்ன சுகம் அப்படின்னு பார்த்து பாட பகவானுடைய கோவில் படீர்னு திறக்கிறது. மீராமாதா ஓடி போய் உள்ள போய் துவாரகாதீசன் கட்டண்டு இரண்டரை களம் சொல்றா. சரீரத்தோடையே காணாமல் போயிடுறா மீராமாதா. இதெல்லாம் இந்த தேசத்துல மட்டும்தான் நடக்கும். சரீரத்தோட சந்துக்காராம் வைகுந்தம் போனார். குருவாயூர்ப்ப அனுகிரகத்தினால பூந்தானம் வைகுந்தம் போகும்பொழுது அவருடைய வேஷ்டியை பிடிச்சிட்டு வேலைக்காரியும் வைகுந்தம் போனான். இதெல்லாம் இந்த தேசத்தினுடைய விசேஷம். அத்தனை வசதி அந்த துவாரகா, பேட்டு துவாரகா. என்னன்னா இன்னைக்கு அந்த பேட்டு துவாரகா பார்த்தா நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருக்கா, ஹிந்துஸ் கம்மி தான். ஆனாலும் அங்க உற்சவம் என்னமோ கோலாகலமா நடந்துட்டு தான் இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் துவாரகா அதிசம் தான், அவளை காப்பாற்றான். கூப்பிடுற தூரத்துல பாகிஸ்தான் துவாரகையிலிருந்து நிறைய முஸ்லீம்ஸ் தான். ஆனாலும் அவா பாட்டுக்கு ஆனந்தமா துவாரகாதீசன் மேல ஒரு மரியாதை வச்சுட்டு தான் இருக்காள். இது நம்முடைய தேசத்தினுடைய விசேஷம். இந்த தேசம் ஒரு நாளும் தோத்து போனதில்லை, தோத்து போகாது. இந்த துவாரகை வேட்டு துவாரகா, நம்ம பார்க்கக்கூடிய துவாரகா. இந்த துவாரகாவில் டெய்லி ராத்திரி ஒரு பகவானுக்கு சயன ஆர்த்தி உண்டு. ரொம்ப விசேஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு. துவாரகாதீசனாச்சு பகவான் அழகா பகவானுக்கு பால்லாம் நிவேதனம் பண்ணுவார் ராத்திரி. அதாவது தெய்வத்தை நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பாவிக்கிறது நம்முடைய தர்மம். அழகா டோலோத்சவம் எல்லாம் உண்டு. ராத்திரி பகவானுக்கு பால் எல்லாம் கொடுத்து, தாம்பூலம் எல்லாம் கொடுத்து, அப்படி ஊஞ்சல் ஆட்டி வச்சு, சுவாமியை தூங்க வச்சு, தாலாட்டு பாடி தூங்க வச்சு, காத்தால சுவாமியோட உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். தூங்கும் பொழுதும் பகவஸ்மரணை, எழுந்துக்கும் போதும் பகவத் தியானம். இவ்வளவுதான் நமக்கு பழக்கம். இப்படித்தான் நம்ம மூதாதைகள் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகா அப்படி நடத்தி கொடுத்துட்டு போயிருக்கா. நம்ம தனியா ரிசர்ச் பண்ணி எப்படி வாழலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி அழகா ஒரு ராஜபாட்டைன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விவிஐடி இதே போட்டு கொடுத்துருக்கா. ஜஸ்ட் நம்ம அதில் போனா போகும். அதில் போனோம்னாவே அவ்வளவு அனுபவங்கள் தானா கிடைச்சிருங்க. எத்தனை சம்பிரதாயங்கள், சங்கர சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயம், வடகலை, தென்கலை, சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயம், கொட்டி கிடக்கு. ஒரு சம்பிரதாயத்தை பிடிச்சு அப்படியே போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான், அவ்வளவு அழகா கொண்டு போய் விட்டுடும். இந்த துவாரகையில ராத்திரி கிருஷ்ணனுக்கு சயனாக இருக்கு. சந்திரிபுரத்துல ஒரு அழகு, திருப்பதியில ஒரு அழகு, ஸ்ரீரங்கத்துல ஒரு அழகு, ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணவே முடியாது. இது மாதிரி அது இருக்கவே இருக்காது, அத்தனை விசேஷம் உண்டு. சுவாமி எல்லாம் இப்ப உற்சவம் எல்லாம் வந்தார் சார், கல்லழகர் பத்மநாபரம் எல்லாம் உற்சவம் எல்லாம் வந்தான்னா வெளில போயிட்டு வந்தோடனே கஷாயம் எல்லாம் கொடுப்பான் சுவாமிக்கு. இதுக்கு நான் வெளில போயிட்டு வந்திருக்காரு, எல்லா கண்ணும் பட்டிருக்கோம், ஒழுங்கா சாப்பிட்டுக்க மாட்டா, டைம் கடந்து போயிடுதுன்னு ஒரு கஷாயம் கொடுத்து சுவாமி வரைக்கும் கஷாயம் கொடுக்கற ஒரு கூட்டம் நம்மதான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் கொடுத்ததுனால டெய்லி ராத்திரி ரங்கநாதனுக்கு கஷாயம் உண்டு, டெய்லி ராத்திரி கஷாயம், சுவாமிக்கு கஷாயம். இந்த துவாரகையில அழகா பகவானுக்கு பால் தான் அம்சம் பண்ணுவான். அது துவாரகா தீசனாச்சு, ரன்சோடு ராய் அவள் ராஜா. அங்க யார் வேணா எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், குஜராத்ல யார் வேணா ராஜ்ய பரிபாலனை பண்ண, அவளை பொறுத்த வரைக்கும் ஹமாரா ராஜா துவாரகாதீஷ், அவ்வளவுதான். எங்க பொறுத்த எங்க ராஜன் துவாரகாதீஷன். ராத்திரி அழகா ஆரத்தி உண்டு. அப்ப சுத்வா குணானு புவன சுந்தரா சுண்பதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மே. ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம். ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்கு எழுதின காதல் கடுதாசி. டெய்லி ராத்திரி இந்த காதல் கடுதாசியை எல்லாரும் சொல்லுவா. காதல் கடுதாசியோட யாராவது பத்து வருஷமா சொல்லுவாள்னா துவாரகையில சொல்லுவா. இங்க செக்யூரிட்டிக்குலாம் ஆள் நிற்பா, அவளும் சேர்ந்து சொல்லுவா. சுத்துவா அவள் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவா, சுத்தவா குணானு புவன சுந்தரா அப்படின்வா. பாகவத ஸ்லோகத்தை வேதம் மாதிரி சொல்லுவாள், குஜராத்தி ஸ்டைல வேற சொல்லுவாங்க, சம்ஸ்கிருத குஜராத்தி மாதிரி சொல்லிடுவான். அங்க செக்யூரிட்டிக்கு நிற்பான் நிறைய போலீஸ்காரெல்லாம், ரொம்ப டைட் செக்யூரிட்டி உண்டு துவாரகாதீசன். ஏன்னா பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கிறதுனால அவா கூட கை கூப்பிண்டு கண்கள் ஆனந்த பாஷம் வழியே சொல்லுவா. டெய்லி 365 நாள் இந்த காதல் கடைதாசி கேட்டுட்டு தான் சுவாமி தூங்குவார். உலகத்தை இப்படி எங்கேயாவது ஒரு புருஷனை பார்க்க முடியுமா? கல்யாணம் ஆன 6 மாசம் மனைவி சொல்றது எல்லாம் அமிர்தம் தான். அதுக்கப்புறம் என்னமா சொன்ன, இதெல்லாம் சொல்லியாச்சு போதும், நீங்க பேசாம இருந்தா போதும், நிம்மதியா இருக்க. இப்பதான் ஆபீஸ்லயே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். கல்யாணம்ன்றதே சகிப்புத்தன்மையின் அடையாளம் தானே. எனக்கு யாராவது போன் பண்ணி குருஜி இன்னைக்கு வந்து என்னுடைய கல்யாண நாள் அப்படின்னா, 8வது வருஷ சகிப்புத்தன்மையின் வெற்றி விழா கொண்டாட்டம் அப்படின்னு கேட்டு ஒருத்தர் சகிச்சுக்கிறோம். உண்மைதானே, இவன் பண்றதை அவ சகிச்சுக்கிறான், அவ பண்றதை இவன் சகிச்சுக்கிறான், இப்படி ஓட வேண்டியிருக்கு. அவ்வளவுதான் இந்த சகிப்புத்தன்மை. நிஜமாவே கல்யாணம் பண்ணா சகிப்புத்தன்மை தானா வந்துடும். ஆனா கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 5100 வருஷங்கள் தாண்டியாச்சு. 5100 வருஷமா சுவாமி சின்சியரா, சுத்வா குணானுபவன சுந்தரா சுண்பதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்கதாபம். ருக்மிணியோட காதல் கடைதாசி முழுக்க வாசிப்பா. இன்னைக்கும் துவாரகாதீசன் கேட்டீங்கன்னா துவாரகாதீசனுக்கு தான் ருக்மிணி கடைதாசி எழுதிக்கும். அத்தனை அழகா கேட்டுருப்பா, அதை கேட்டுட்டு பால் குடிச்சுட்டுதான் சுவாமி படுத்தார். அதுல வேற ராத்திரி தாயக்கட்டை வேற ஆடுவார், வெள்ளியில தாயக்கட்டை பண்ணி அழகா அந்த பண்டா பூஜை பண்ண உருட்டி சுவாமியோட விளையாடிட்டு தாயாரும் பெருமாளும் ஆடுறதா ஐதீகம். டெய்லி தாயக்கட்டை விளையாடிட்டு சுத்வா குணம் கேட்டுட்டு பால் குடிச்சுட்டு சுவாமி தூங்குவார். அத்தனை சமத்து. துவாரகையில ஒரு விசேஷம் என்னன்னா, சாதாரண பெருமாள் கோயில பெருமாள் நேரில் இருக்க பார்த்தோம்னா அழகா துவஜஸ்தம்பம் இருக்கும், அதுக்கப்புறமா கருடாழ்வார் இருக்கா. துவாரகையில துவாரகாதீசன் நேர் எதிர்க்க தேவகி மாதா இருப்பா, கருடாழ்வார்லாம் இருக்க மாட்டா. ஏன்னா பிள்ளைய 11 வருஷம் பார்க்கல இல்லையா, அதனால கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டு இருக்காளா. இன்னைக்கும் தேவகி மாதா தான் துவாரகாதீசன் நேர் எதிர்க்க. அது நல்ல ஃபேமிலி, தேவகி மாதா, கிருஷ்ணன், பலராமன், எல்லாருக்கும் டெய்லி ட்ரெஸ் பண்ணுவோம் அலங்காரம். 3 பேரும் ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் போடுவோம், அம்மா 2 பிள்ளைகளும். வேற கலர்லாம் ட்ரெஸ் போட மாட்டான். கிருஷ்ணன் ஒயிட்னா இவாளும் ஒயிட், கிருஷ்ணன் ப்ளூனா இவாளும் ப்ளூ, இவா எல்லோனா அவனும் எல்லோ. இப்படி ஃபேமிலியா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு எங்க நடக்குமா? நம்ம வீட்டில் எனக்கு அனுப்பிச்சு பாருங்க, அவ்வளவுதான், வெட்டி குத்து தான் நடக்கும். ஆனா துவாரகையில டெய்லி அவ்வளவு அழகா எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுன்னு தான் நிற்பாங்க. அதுவும் துவாரகா, ஆதிசங்கர் பகவத் பாதருடைய சார்தாம்ல ஒன்னு முக்கியமான துவாரகா. வடக்குக்கு பத்ரி அழகாச்சரியமா, கிழக்குக்கு பூரி, தெற்குக்கு சுங்கேரி, தட்சிணாமாய சுங்கேரி, சில இடங்கள்ல காஞ்சி காமகோடி, அந்த வம்புக்கு நம்ம போக வேண்டாம், எல்லாமே சங்கர விஷயம்தான். அழகா இந்த பக்கத்துக்கு துவாரகா, பத்ரீர சொல்லுவா, பகவான் குளிக்கிறதுக்கு ராமேஸ்வரம் வராராம், பத்ரியில தியானம் பண்றாராம், பூரியில சாப்பிடுறாராம், ஜெகநாத் புரியில துவாரகையில தூங்குறாராம், தெய்வம் பண்ணிட்டு இருக்காராம். பத்ரி நாராயணன் பத்ரி பகல் முழுக்க தியானம் பண்றாராம். சாப்பாடுக்கு அதெல்லாம் சொல்லுவா இல்லையா, ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் இன் மலேசியா, லஞ்ச் இன் வேற இடம்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி தியானம் பண்றதுக்கு பத்ரிகாசிரமம், சாப்பிடுறதுக்கு ஜெகநாத் புரி, குளிக்கிறதுக்கு ராமேஸ்வரம், ராத்திரி தூங்குறதுக்கு துவாரகா. திருப்பி காத்தால தியானத்துக்கு வந்துருவாராம். டெய்லி சுத்தின் இருக்காராம் பத்ரி நாராயணன் இந்த நாலு இடங்களுக்கு அப்படின்ற அத்தனை அழகான அந்த துவாரகா டெய்லி. அதுல இந்த ஹோலி உற்சவம் எல்லாம் வந்து விடுத்தோம்னா வெண்பட்டு உடுத்தின்னு சுவாமி கலர்படி தூக்கி வெடிச்சு விளையாடுவார். நமக்கு பதறும், ஐயோ வெள்ள ட்ரெஸ் போட்டு இருக்காரு ஹோலிக்கு அப்படின்னா, வெள்ள வெளியேறும் ட்ரெஸ் உடுத்திண்டு அந்த சுவாமி எல்லாம் எல்லாரும் சுவாமி மேல அப்படியே அழகா கொடிய வீசி அடிக்கலாம். ஹோலியை சுவாமியோட கொடியை எடுத்து அந்த பூஜாரி எல்லாம் நம்ம மேல அப்படியே அடிப்பான். டெய்லி அஞ்சு வேளை கொடி மாத்துவான். இந்த கொடி மாத்துறதே ஒரு வைபவம். இந்த துவாரகா அக்கம் பக்கத்துல இருக்க கிராமங்கள்லாம் அவளுக்கு ஏதாவது நல்லது நடக்காடி கிராமத்துல பிரச்சனை வந்துருக்கோம், அவனை எல்லாரும் சேர்ந்து வேண்டிப்பா துவாரகாதீசனுக்கு கொடி ஏத்துறோம். உடனே கிராமத்துல பிரச்சனைகள் செட்டில் ஆகுது. உடனே கிராமத்துல எல்லாரும் சேர்ந்து வந்து கொடியை வாங்கிட்டு வந்து துவாரகாதீசன் சமர்ப்பணம் பண்ணுவான், அது மேலே ஏற்றுவான். இன்னி வரைக்கும் கிராமத்து பிரச்சனைக்கு தீர்வு என்னடான்னா துவாரகாதீசன் கொடியேற்றணும். குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு என்னடானா துவாரகாதீசன் கொடியேற்றணும். துவாரகாதீசன் கொடி ஏத்தியாச்சும்னா எல்லாம் சரியாயிடும். அத்தனை அழகு அந்த துவாரகாதீசன், அவ்வளவு வசதி. துவாரகாவே மூல் துவாரகா மோட்ச துவாரகான்னு உண்டு. பகவான் எந்த இடத்துல துவாரகை நிர்மாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணணும், அது இருக்கு மூல் துவாரகான்னு. அங்க ஒரு கிணறு உண்டு, துவாரகன்னு தள்ளி போகணும். அந்த மூல் துவாரகால கிணறு உண்டு, அந்த இடத்துல ஜலம் வத்தினதே கிடையாது. இது வரைக்கும் கிருஷ்ணனுக்காக அந்த ஜலம் உற்பத்தி ஆனதான் வத்தினதே இல்லை. மோக்ஷ துவாரகா தான் அன்னைக்கே சொன்னேன், பூரியோட விஷயம் சொன்னேன், அப்ப சொன்னேன் மோக்ஷ துவாரகா இருக்குன்னு. அத்தனை வசதி இந்த துவாரகா. இந்த துவாரகாலேருந்து அப்படி போனோம்னா அழகா சோம்நாத், சத்தியமா சர்தார் வல்லபாய் பட்டேல் மட்டும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார்னா இன்னைக்கு இந்த அயோத்தியா மதுரா பிரச்சனையே வந்து தொடச்சிருக்காரு. சத்தியமா சொல்றேன், அவர் இழந்தது, அவர் சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் போனது நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் தான். வல்லபாய் பட்டேல் மட்டும் இருந்தார்னா அன்னைக்கு அந்த சோம்நாத் இன்னைக்கு நிக்கிறது பாருங்க, மலைச்சு போய் நிக்கிற மாதிரி. சிவலிங்கத்தை பார்க்கணும், காத்தால பாரதியை பார்க்கணும். வல்லபாய் பட்டேல் இருந்தாருன்னா இன்னைக்கு எல்லாம் அயோத்தியாக்கெல்லாம் இவ்வளவு பெரிய கேஸ், இத்தனை வருஷம் எல்லாம் இழுத்துலாம் வந்திருக்கவே மாட்டோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் இருந்திருந்தாருன்னா அவ்வளவு விசேஷம். துவாரகாத்தன விசேஷம், கிருஷ்ணன் குஜராத்தி. அதே அந்த கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு தான் சுதாமா. இன்னைக்கு போர்பந்தர் சொல்றோம் இல்லையா, காந்திஜி, காந்திஜி ஊர் போர்பந்தர் தான். அந்த காந்திஜியோட போர்பந்தர் தான் சுதாமாபுரி, கிருஷ்ணனோட பால்ய சிநேகிதனோட ஊர். எனக்கு ரொம்ப நாள் ஒரு யோசனை உண்டு, பாரிஸ்டர்லாம் படிச்ச காந்திஜி எப்படிரா ஒரு வேஷ்டியை கட்டின்னு தேசத்தில் அலைஞ்சா, அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் விட்டு இறங்க முடியாது. ரொம்ப நாள் எனக்கு கேள்வி இருந்தது, அது எப்படி முடிஞ்சது? வரால கோட் சூட்டு டை எல்லாம் கட்டிட்டு ஜம்முன்னு பாரிஸ்டரா என்ன இருக்கு, திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வேஷ்டியை கட்டிட்டு ஒரு தடி எடுத்து அலைய முடியறது? சுதாமாபுரி போர் பந்தர் போனா எனக்கு புரிஞ்சது, ஏன்னா சுதாமாவோட வீடு எங்கேயோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் காந்திஜியோட வீடு, சகவாச தோஷம் மாதிரி. அங்க சுதாமாபுரியில பிறந்ததுனாலேயே காந்திஜிக்கு அத்தனை ஒரு வைராக்கியம் வந்துடுத்து, தேசத்துக்காக போராடணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது. எல்லாத்தையும் தியாகம் பண்ணார் அப்படின்னா அது வரைக்கும் கிருஷ்ணன் காரணம். சுதாமா புரியனா சுதாமா அவ்வளவு தரித்திரத்துல வாழ்ந்தார். இன்னைக்கும் சுதாமா வாழ்ந்த வீடெல்லாம் இருக்கு, அந்த வீடு மாதிரி எங்க பண்ணி வச்சிருக்கா சுதாமாபுரி. அத்தனை வசதி நம்முடைய பாரத தேசம். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் மேல ஏறணும்னா ராஜஸ்தானம், எல்லாம் மணல் தான். ஆனா அதுக்கு நடுவில் அழகா ஒருத்தன் ஸ்ரீநாத்ஜி, ஸ்ரீநாதன். ஸ்ரீநாத்ஜியோட அஸ்திவாரம் எங்கடானா பிருந்தாவனம். கோவர்ணகிரியிலேருந்து ஸ்வயம்புவா வந்த மூர்த்தி, கை அப்படி வச்சிருந்து ஜம்முன்னு இருப்பான். அழகன், அழகன்னா அழகன், புஷ்டிமார். சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது, இது ஒண்ணுதான் அவளோட ஒரே கர்மம். பக்தாவளுக்கு அனுகிரகம் பண்றது வேற ஒரு வேலையும் பண்ண மாட்டார் ஸ்ரீநாத்ஜி. அந்த ஸ்ரீநாத்ஜிக்கு ட்ரெஸ் எல்லாம் உண்டு வல்லபாச்சாரியார். வெயில் காலத்துக்கு அப்படி லேசா அந்த காலத்துல தெருளின்னு சொல்லுவார், அந்த மாதிரி மெலீசா குழந்தைக்கு வேர்க்கப்படாதான். ஏழு வயசு குழந்தையாதான் பாவம், ஏன்னா பகவான் ஏழு வயசுல தான் கோவர்ணகிரியை உத்தாரணம் பண்ணான். அதனால ஏழு வயசு குழந்தையாதான் ஸ்ரீநாத்ஜிய அவ கொண்டாடுவா. புஷ்டிமார், ஏழரை மணிக்கு சாப்பாடு, திருப்பி எட்டரை மணிக்கு சாப்பாடு, திருப்பி பத்தரை மணிக்கு சாப்பாடு, திருப்பி பன்னெண்டரை மணிக்கு ஒரு சாப்பாடு, திருப்பி 12 மணிக்கு பெரிய ஐட்டம் 56 ஐட்டத்தோட சப்பன் போட்டு சாப்பிடுற மாதிரி. திருப்பி சாயங்காலம் மத்தியானம் தூக்கம் வேற தூங்குவார் பெருமாள். இந்த குழந்தைகள்லாம் மத்தியானம் தூங்க வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி சீனாஜியை தூங்க வச்சிருவா. சாயங்காலம் எழுந்தவொடனே கொஞ்சம் லைட்டா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பான். திருப்பி 7 மணிக்கு அழகா ராத்திரி ஒரு சாப்பாடு, அவ்வளவுதான். ஜாலியா சாயங்காலம் ஒரு 6க்கு வேண்டும் மாடு மேய்ச்சிட்டு போறா. அப்படி எங்கடா மாடு மேய்க்க போறாருன்னா ராஜஸ்தானும் பிருந்தாவனம் போறாங்க மாடு மேய்க்க. டெய்லி டெய்லி மாடு மேய்ச்சிட்டு வருவார் ஸ்ரீநாத்ஜி. அழகன் குளிர் காலத்துல சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்துப்பான், வெயில் காலத்துல லேட்டா தூங்கி லேட்டா எழுந்துப்பான். வாங்கல இப்படிதானே பண்ணும். சம்மர் ஹாலிடேஸ்னா நன்னா எவ்வளவு நேரம் முடியுமோ விளையாடும், காத்தல லேட்டா எழுந்துப்பான். அதே மாதிரி ஸ்ரீநாத்ஜி வெயில் காலத்துல லேட்டா தூங்கி லேட்டா எழுந்துப்பான், குளிர் காலத்துல சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்துப்பான். அந்த வெயில் காலத்துல அவனுக்கு ஒரு ஜூஸ் கொடுப்பான், ஆம்ரஸ் மாம்பழ ஜூஸ். 125,000 மாம்பழத்தை புழிஞ்சு அந்த ஜூஸ கொடுப்பான். புஷ்டி மார்க்காரா இருந்தா நான் உதப்பான், இதெல்லாம் ஏன் வெள்ள சொல்றீங்க அப்படின்னு. அவ்வளவு அழகா 125,000 மாம்பழத்தை பிழிஞ்சு ஒரு ஜூஸ், அத ஸ்ரீநாத்ஜிக்கு நிவேதம். வேற தேசத்துல வேற எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமான வழக்கம், ஒவ்வொரு விதமான நடைமுறை, ஒவ்வொன்றும் அத்தியாசரியம். அத்தனை விசேஷம் இந்த பாரத தேசம், தோத்து போகாத ஒரு தேசம். அப்படியே மேல ஏறணும்னா பஞ்சாப் எல்லாம் வந்துடும். குரு கோவிந்த் சிங் அவளுடைய வீரம் சொல்லி மாலாம். குரு கோவிந்த் சிங் எல்லாம் ஹிமாச்சலத்துல வந்து தவஸ் பண்ணிருக்காரு, அதுக்குன்னே வருவா சிங். எத்தனை பேர் தெரியுமா வருவா? அவ்வளவு அழகு அந்த சீக்கியருடைய பொற்கோவில் உலகத்துல, அவ்வளவு அழக டிஸ்கவரி சேனல்ல அந்த பொற்கோவில டெய்லி அவ கொடுக்கறா பாருங்க பிரசாதம், அதை பண்ற முறைகள், இதுக்கெல்லாமே தனி மரியாதை. டிஸ்கவரி சேனல் ஒரு ப்ரோக்ராமே வந்து எத்தனை அழகா அவ பண்ணிட்டு இருக்கா, இவ்வளவு தட்டு அலம்புறது, அவ்வளவு தூரம் சப்பாத்தி இடுறது, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துண்டு. என்ன இல்லை கிரந்த் சாஹிப், அவ்வளவு அழகா அவளுக்கு குரு தான் முக்கியம். எடுப்பை கட்டி வச்சுட்டு அழைவார்கள் சிங். எப்படினாலும் ஏறணும்னா காஷ்மீரம் தான் வழியே இருக்கு. காஷ்மீரம் ஆதிசங்கர பகவத்பாத சுவாமி ராமானுஜர் எல்லாரும் போயிட்டு வந்த சாரதா பீடம் இருந்த ஒரு இடம். அவ்வளவு அழகா அத்தனை விசேஷமான ஒரு இடம் காஷ்மீரம். ரொம்ப ஜோரான உடன் சீக்கிரத்துல காஷ்மீர் பிரச்சனை எல்லாம் மாறணும், மாறும். இந்தியாவை விட்டு யாராலையும் காஷ்மீரை பிரிக்க முடியாது. ஏன்னா இந்த தேசம் காஷ்மீரம்ன்றது இந்துக்களுடைய தேசம், பண்டிட்ஸ்லாம் வாழ்ந்த ஒரு தேசம். அதனால காஷ்மீர் பிரச்சனையும் பேசாதீங்கோ, காஷ்மீர் நம்முடையதுன்னே பேசிடுவோம். நம்முடையது காஷ்மீரம், நம்முடையது அது. அவ்வளவு அழகான காஷ்மீரம் அமர்நாத் பனிலிங்கம். இன்னி வரைக்கும் எத்தனை ஜனங்கள் போயிட்டு திரும்பி இமாலயத்துக்கு ஏறிடுவோம். அமர்நாத் பனிலிங்கம் என்ன இல்லை, இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கோம் நம்ம. இங்கேருந்து இமயமலையில ஆரம்பிச்சு திரும்பி இமயமலையில போய் நின்னுருக்கோம். பனிலிங்கம் வரைக்கும் கொட்டி கிடக்கு. நான் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நிறைய 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 கோவில்கள் சொல்லலை. ஒரு ஃபிளையிங் விசிட் மாதிரியா, எதுக்குன்னா ஒரு ருச்சி வரணும். இந்த தேசத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைவா. இந்த தேசத்தை வாழறதுக்கு நமக்கு குடுப்பன கிடைச்சிருக்கு. குடும்ப விஷயங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், இதுல போய் மனசு அலர்ட் என்று நொந்து போகக்கூடாது. இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, இதுக்காக எல்லாம் வாழணும் இல்லையா. இதெல்லாம் தானே உசக்தி. அத்தனை அத்தியாச்சரியமான விஷயங்கள் எவ்வளவு கொட்டி கடக்கு. என்ன இல்லை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். எல்லாருக்கும் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். இங்க உட்காந்து எட்டயபுரத்துல இருந்து ஒருத்தர் பாடுறோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், வெள்ளி பனிமலையும் மீதுளாகுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடும், பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். அதான் வேணும். நான் பாரதவாசி, நான் ஹிந்து. இந்த உணர்வு இந்த நாலு நாளா திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஒரே விஷயம், நான் பாரதவாசி, நான் இந்த தேசத்துல வாழறதுக்கு பாக்கியம் பண்ணவன். இந்த தேசம் இவ்வளவு கொடுத்துருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். தலைவாழை இலை போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்ரீக்கு தான் வச்சிருக்கேன், நிறைய இருக்கு, அவ்வளவு இருக்கு, கொட்டி கடக்கு. கேரளாவிலாம் ஒரு தேவி உண்டு, அவள் மாசம் மாசம் தீட்டு ஆயிட்டு இருக்கா, கோவில்ல மூர்த்தி தீட்டு ஆயிட்டு இருக்கு, ஸ்ரீகளுக்கு தீட்டு வருது பாருங்க. கேரளாவில ஒரு கோவில்ல தேவிக்கு இன்னும் தீட்டு ஆயிட்டு இருக்கா. இதெல்லாம் நடக்குமா உலகத்துல? நடக்கிறது நம்முடைய தேசத்துல கொட்டி கடக்க. அருந்ததி தபஸ் பண்ண குகை இருக்கு, வசிஷ்டர் தவம் பண்ண குகை இருக்கு. என்ன இல்லை, கொட்டி கடக்கு, கொட்டி கடக்கு, நிறைய உண்டு. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத சம்பிரதாயங்கள். பாண்டவங்களை தொட்டுத்தான் பார்க்கணும், உடுப்பி கிருஷ்ணனை ஓட்ட வழியா தான் பார்க்கணும், பத்ரிநாதன் மலை மேலே ஏறித்தான் பார்க்கணும், ரங்கநாதனை பக்கத்தில் போய் தான் பார்க்கணும். திருப்பதி பெருமாள் தூரத்திலே ஜரகண்டின்னு ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கா பாருங்க. ஆனாலும் இதுதான் நம்ம தேசத்தை காப்பாற்றிட்டு இருக்கு. காலம் விழுது போல நம்ம அத்தனை பேரும் ஹிந்து, அவ்வளவு விஷயங்கள், சின்ன சின்ன கோவில்கள்லாம் கூட அவ்வளவு பெரிய மகாத்மியங்கள் கொட்டி கடக்கு காண கிடைக்கிறது. என்ன இல்லை, மீனாட்சி சொன்ன மாதிரி மீனாட்சி கல்யாணம் நடக்கிறதுனா பின்னாடி மீனாட்சி முடிஞ்சுடுதேன்னு அப்பாடா உட்காரத்துல கல்யாணம் நான் வரையணும் குதிரை. எத்தனை வேகம் மாத்தி 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 ஒவ்வொரு நாளும் விசேஷம். திருப்பதியில் அப்படி ஒரு கூட்டம், அவர் லட்டுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. உலகத்தில் அவ்வளவு கூட்டம் வச்சுருக்கார். என்ன இல்லை, எல்லாம் இருக்கு. அப்ப இப்படி தெய்வங்கள் வாழும்படியான ஒரு தேசத்துல வாழ்ந்துருக்கும் தெய்வம் வாழ்ந்துருக்கீங்க. தெய்வத்தை அனுபவிக்கக்கூடிய பக்தர்கள் பாகவதர்கள் வாழ்ந்துருக்கா, ராமானுஜர், சங்கரர், மத்வாச்சாரியார், சைத்தன்யம், மகாபிரபு, விவேகானந்தா. விவேகானந்தா எங்கேந்திரா பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சதுன்னா நம்ம கன்னியாகுமரி பாறையில் இந்தியாவுடைய இந்த எல்லையில இந்தியாவுக்கான விஷயம் அவருக்கு கிடைச்சது. இதுதான் நம்முடைய தேசம். கொட்டி கடக்கு கொட்டி கடக்கு, அள்ளள்ள குறையாத விஷயங்கள் கொட்டி கடக்கு. கர்நாடக தேசத்துல அவ்வளவு இருக்கு. மல்லூர் கிருஷ்ணன் பார்க்கறது இனி முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். அத்தனை அழகு மேல்கோட்டை, திருநாராயணபுரம், ராமானுஜர் போய் தங்கின ஒரு இடம், எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, நன்னாவே இருக்கு. வெறும அனுபவிச்சா போதும். அதனால இந்த தேசத்துல பிறந்திருக்கோம்னு சந்தோஷப்படுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, நம்பிக்கையோட இருந்து பத்ரியில ஆரம்பிச்சு அப்படி வந்து நின்றுருக்கும். ஒரு பிரதட்சணம் நடுவில் குறுக்கல் அப்படிலாம் நல்லா நினைச்சுலாம் ஓடி வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய நிறைய மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உண்டு சொல்றதுக்கு. இன்னும் சந்தர்ப்பத்தில் பகவான் டைம் கொடுப்பான், அப்ப அனுபவிப்போம். அதனால இந்த தேசம் உயர்ந்தது. நாம் அத்தனை பேரும் பாக்கியவான்கள். நம்முடைய வம்சம் பாக்கியமுடைய வம்சம். நம்முடைய மூதாதையர்கள் அற்புதமானவர்கள். அதை நினைச்சே சந்தோஷமா வாழ்ந்துள்ளார். ராமானுஜர் நம்முடைய மூதாதையர் தான், சங்கரர் நம்முடைய மூதாதையர் தான், மத்வாச்சாரியர் நம்முடைய மூதாதையர் தான். இப்படி உயர்ந்ததான மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்ந்துருக்கிற வாழப்போற ஒரு தேசம் நம்முடையது. அதனால நான் ஹிந்துன்னு தைரியமா இருந்தோம், நம்பிக்கையோட இருந்தோம். அடுத்த வாழ போய் சண்டையெல்லாம் போட வேண்டாம் நம்ம. ஆனா நம்ம மதத்தை கேவலப்படுத்துறான்னா பேசாதே அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. விவேகானந்தர் மாதிரி எல்லாம் இருக்கு. இது எத்தனை கன்வர்ஷன் நடந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிப்போம், ஜெயிச்சே தீருவோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் மதம் மாறினதா திரும்பி தாய் மதத்துக்கு வர்றதை பார்த்துட்டு தான் இருக்கும். அல்ல, துளி கூட சந்தேகமே வேண்டாம், துளி கூட அவநம்பிக்கையே வேண்டாம். ஹிந்து தர்மம் ஜெயிச்சே தீரும், இந்துக்கள் ஜோரா இருந்தே தீருவோம். இது ஹிந்துஸ்தானம்னு நிரூபணம் ஆகும். இது ஹிந்து மாதா மேல சத்தியம். ராதே கிருஷ்ண. திரும்ப பகவான் இப்ப சங்கல்பிக்கிறானோ யஜ்ஞம் சொல்லிட்டார். சீக்கிரத்துல பகவான் அடுத்த அனுகிரகத்தை பண்ணட்டான். எல்லாரும் கூடியிருந்து குளிரும். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதல் கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து,
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ, ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜ ராமானுஜ. இந்த விஷயமெல்லாம் டெய்லி